அனைவருக்கும் வணக்கம். புதிய திசைகள் என்ற புலம்பெயர் அரசியல் ஆர்வலர்களின் அமைப்பானது தமிழ் பேசும் மக்களின் போராட்டத்தின் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய சிந்தனை முறையை நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்பதனை நோக்கமாக கொண்டு உருவாகியுள்ளது. இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் அதிகாரத்துக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியான தோல்வியை தழுவிக்கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் புதிய சிந்தனையின் தேவையை உணர்த்தி நிற்கும் சூழலில் புதிய திசைகளின் வரவு சரியான திசையை நோக்கி செல்லும் என எதிர்பார்ப்போம். இன்று புதிய திசைகளை சார்ந்து தொடர் பாலன் கலந்து கொள்கிறார்.
வணக்கம் நாவலன். உலகின் பல பாகங்களிலிருந்தும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் வணக்கங்கள். முதல் கட்டமாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து செய்த சூரியோதயம் வானொலி நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மாதத்துடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த அந்த நிகழ்ச்சியின் முதலாவது நிகழ்ச்சியாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு கலந்துரையாடல், ஒரு கருத்து களம் என்கின்ற முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வளர்ச்சி போக்கில் நாம் இதை ஒரு நேயர்களுடைய கலந்து கருத்துக்களுடன் கலப்பதன் மூலம் இன்னும் செழுமைப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். கலந்துரையாடல் என்பது நிச்சயமாக எமது போராட்டம் தொடர்பாகவும், அதாவது கடந்த காலம் போராட்டத்துடைய கடந்த கால ஆய்வு என்பது தொடர்பாகவும், குறிப்பாக அதன் வெற்றி தோல்விகளையும் அதற்கான காரணங்களையும் அதற்கான சக்திகள் யார் யார் என்பதற்கான இனங்கண்டுவதன் மூலம் நாம் தொடர்ந்து அடுத்த கட்டமுடைய போராட்டத்தினுடைய வழியை சென்றடைவதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்துள்ளோம்.
இந்த நிகழ்ச்சியில் தோழர் பாலன் உடன் இணைந்து தோழர் மருதையன் இந்தியாவிலிருந்து கலந்து கொள்கிறார். தோழர் மருதையன் தொடர்பாக பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். இந்தியாவிலே இருக்கின்ற, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இடதுசாரி புரட்சிகர அமைப்புகளுக்குள் மிகவும் பலம்பெற்ற அமைப்பு தா பாண்டியன் சார்ந்திருக்கக்கூடிய சிபிஐ கட்சியை விட அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் வாக்கு பலத்தை சார்ந்த ஒரு கட்சியாக இல்லாத காரணத்தால் புலம்பெயர் தமிழர்களாலும் ஈழத்தமிழர்களாலும் அதிக அளவில் அறியப்படாத அமைப்பாக இருக்கின்றது, துரதிருஷ்டமாக இருக்கின்றது என்பது ஒரு பக்கத்தில் நிற்க, தோழர் மருதையன் சார்ந்த மக்கள் கலை இலக்கிய கழகம், மாக்காய்க்கா என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கலை இலக்கிய கழகம், ஈழமக்களுக்காக, தமிழ் பேசும் மக்களுக்காக தொடர்ச்சியான விட்டுக் கொடுப்புக்கும் சரணடைவுக்கும் அப்பால் நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். இவை தொடர்பாக தோழர் மருதையனை உங்களுக்கு இந்நிகழ்ச்சியில் புரிய வைப்பார், அது தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் என்று எண்ணுகிறோம். இந்த மக்கள் கலை இலக்கியம் கழகம் என்ற அமைப்பு, புதிய ஜனநாயகம் என்ற மாதாந்த இதழையும் அதே நேரம் vinavu.com என்ற அதனுடைய ஆதரவு தளத்தையும் கொண்டதாக அமைந்துள்ளது. பரவலாக ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக கூட சில போராட்டங்கள் நடத்தப்பட்ட வெற்றிகரமாக நடத்தப்பட்டது சென்னையிலும் தமிழ்நாடு முழுவதும். இப்போராட்டங்கள் சந்தர்ப்பவாத வாக்குப்பலத்தில் சார்ந்து நிற்கின்ற அரசியல் கட்சிகள் போலல்லாது மக்கள் உணர்வோடு சமூக உணர்வோடு நடத்தப்படுகின்ற போராட்டங்களாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இப்பொழுது தோழர் மருதையன் அவர்களை அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் தோழர் மருதையன்.
வணக்கம்.
உங்கள் கட்சி தொடர்பான சுருக்கமான ஒரு அறிமுகத்தை ஈழ தமிழ் பேசும் மக்களுக்காக கூற முடியுமா?
சொல்லலாம். நாங்கள் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் வழிவந்தவர்கள். இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் வரலாறு அறிந்தவர்களுக்கு ஓரளவு தெரியும். 60களின் பிற்பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் புரட்சிகரமான பிரிவினர் நாடாளுமன்ற அரசியல் பாதையிலேயே மூழ்கி கிடக்கின்ற நிலைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்கினர். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாக மேற்கு வங்கத்தில் இருக்கின்ற சிலிகுரி மாவட்டத்தில் இருக்கின்ற நக்சல்காரியன் கிராமத்திலே விவசாயிகளுடைய ஆயுதம் தாங்கிய ஒரு எழுச்சி தோன்றியது. அந்த ஆயுதம் தாங்கிய எழுச்சியை அன்றைக்கு மாநில அரசில் அதிகாரத்தில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போலீசை வைத்து ஒடுக்கியது. நம்முடைய கட்சி நடத்துகின்ற போராட்டத்தை, விவசாயிகள் போராட்டத்தை நம்முடைய கட்சியின் அரசாங்கமே ஒடுக்குவதா என்ற ஒரு பெரிய முரண்பாடு கட்சி அணிகளிடையே எழுந்தது. ஏற்கனவே கட்சிக்குள் நடைபெற்றுக் கொண்டிருந்த உட்கட்சி போராட்டம் இந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு பிளவுக்கு வழிவகுத்தது. அதன் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற இயக்கம் பிறந்தது. பரவலாக அது நக்சல்பாரி இயக்கம் என்று அறியப்படுகிறது. அந்த 60களின் பிற்பகுதியில் இருந்து இன்று வரை அந்த இயக்கம் வளர்ச்சியும் கண்டுள்ளது, வீழ்ச்சியும் கண்டுள்ளது. நாடாளுமன்ற பாதையிலிருந்து பிரிந்த பின்னாலே ஆயுத போராட்டம் என்பதை முன்னிறுத்தி ஒரு விதமான சாகசவாத பாதையை தலைமை முன்னெடுத்தது. அதன் விளைவாக நாடெங்கும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது, கட்சி பிளவுபட்டது. அந்த பிளவின் ஊடாக தமிழகத்திலே உருவான பல குழுக்களில் இருந்து பிறந்த ஒரு மக்கள் திரள் அமைப்பு மக்கள் கலை இலக்கிய கழகம். மக்கள் கலை இலக்கிய கழகம் என்பது ஒரு பண்பாட்டு அமைப்பு. 1980 தொடங்கப்பட்டது. எங்களுடைய தோழமை அமைப்புகள் பல இருக்கின்றன. மாணவர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், விவசாயிகள் அமைப்பு போன்ற அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள் இருக்கின்றன. 1980 தமிழகத்திலே பணியாற்றி வருகிறோம். நாடாளுமன்ற பாதையின் ஊடாக இந்திய மக்களுடைய விடுதலை சாத்தியமில்லை. அது ஒரு மக்கள் எழுச்சி மற்றும் புரட்சியின் ஊடாகத்தான் சாத்தியம். அது ஒரு ஆயுத புரட்சியாக இருப்பது தவிர்க்க இயலாது என்ற கொள்கையை முன்வைத்து அதற்காக மக்களை அணி திரட்டுகின்ற அரசியல் இயக்கங்களுக்கான பிரச்சார பணியினை மக்கள் கலை இலக்கிய கழகம் செய்து வருகிறது.
இந்த இன்றைய சூழல் ஈழ பிரச்சனை தொடர்பாக ஒரு சிறிய கேள்வி. தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் மீதான இன ஒடுக்குமுறை ஒரு புதிய பரிணாமத்தை, இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்த நிலையில் மார்க்சிச லெனினிச கட்சி என்ற வகையில் அது குறித்த செயல்பாடுகள் இன்று எவ்வாறு அமைய வேண்டும் என கருதுகிறீர்கள்?
இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளின் தோல்வி என்பது புலிகளின் தோல்வியாக மட்டுமில்லாமல் ஒரு இனத்தின் தோல்வியாக இருக்கின்ற ஒரு துயரமான நிலையை காண்கிறோம். ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக தமிழ் மக்கள் ஆக்கப்படுவது, அவர்கள் மீது ஒரு கேட்பாரற்ற அடக்குமுறை செலுத்தப்படுவது என்பதை நாம் காண முடிகிறது. அதுதான் முட்கம்பி வேலிக்கு பின்னாலே தமிழர்கள் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கின்ற சூழலும், அதற்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையும் காட்டுகிறது. ஆனால் இதை கடந்து செல்ல வேண்டும் என்றால் தமிழ் தேசிய விடுதலைக்காக நடைபெற்ற போராட்டம் எனப்படுவதை ஈழத்தமிழ் மக்கள் ஒரு முறை நிதானமாகவும் பொறுப்போடும் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ சமீபத்திய இறுதிப் போரை எடுத்துக்கொள்வோமே, இந்த இறுதிப் போர்க்காலத்தில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐரோப்பாவிலும் உலக நாடுகளிலும் உள்ள ஈழத்தமிழ் மக்கள் மனம் பதறி வீதிகளில் நின்று போராடினார்கள். தமிழகத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் போர் நிறுத்தம் என்ற கோரிக்கையை தமிழகத்தின் அல்லது இந்தியாவின் நாடாளுமன்ற கட்சிகளின் ஊடாக சாதித்துவிட முடியும் அல்லது இந்தியாவின் உதவியுடன் ஈழத்தமிழர்கள் ஒரு விடிவு பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருந்ததை நாங்கள் பார்ப்போம். இந்தியாவின் மேலாதிக்கம் தொடர்பாக ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே தெரியாது என்று சொல்ல முடியாது. 83 அந்த நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் இந்திய அமைதிப்படை 87 அனுப்பப்பட்ட பிறகு அதன் கொலைக்கரங்களிலே சிக்கி ஈழத்தமிழ் மக்கள் அவதிப்பட்ட பிறகு அதன் பிறகும் இந்த பிரமை நீடித்தது என்றால் அதை ஈழத்தமிழ் மக்கள் இன்னொரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மக்கள் மட்டும் பொறுப்பல்ல, விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இந்திய மேலாதிக்கத்தை சார்ந்தும் அதை பயன்படுத்திக் கொண்டும் விடுதலையை சாதித்துவிட முடியும் என்ற கருத்தில் இருந்தது. அந்த பிரமை மக்களுக்கும் உருவாக்கப்பட்டது. ஆகையினால எவ்வளவு அடிபட்ட பிறகும் இந்தியாவின் கையிலே இந்தியாவின் தயவின்றி விடுதலை சாத்தியமில்லை என்ற ஒரு அவல நிலை என்ற ஒரு சிந்தனை முறை ஈழத்தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்தது. அது எந்த அளவுக்கு மோசமான சூழலுக்கு சென்றதென்றால் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழீழம் அமையும் என்று ஒரு கேலிக்குரிய ஈழ மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு கோரிக்கையை வைத்த போது அதை கூட புரிந்து கொள்ள இயலாமல் அப்படியாவது ஒன்று நடக்காதா என்று ஏங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்தோம். அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் இங்கே தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் நடத்திய போது அது ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிரானது என்று கருதக்கூடியவர்களும் கூட இருந்தார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே இப்படி ஒரு பரிதாபமான சூழல் இருக்கிறது. எனவே அதனை நம்முடைய கடந்த கால தேசிய போராட்டத்தை மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டும், தேசியவாத பிரமைகளிலிருந்து விடுபட வேண்டும். இன்றைய சூழலை எடுத்துக்கொண்டால் அதை தமிழ் மக்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அவலம் என்ற சட்டகத்திற்குள் மட்டும் வைத்து பார்க்காமல் மொத்த இலங்கையினுடைய பாசிச சூழலை கணக்கில் கொண்டு அதன் அங்கமாக தமிழ் பிரச்சனையை பார்ப்பது என்பதுதான் தமிழ் மக்களுக்கான விடிவை தரும் என்று கருதுகிறேன். இனப்பிரச்சனையை வர்க்க போராட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் எதிரான பிரச்சனையாகவுமே பார்த்து பழகிவிட்டதால் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. அதிலிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று கருதுகிறேன்.
ஆக இன அடக்குமுறைக்கு எதிரான, தேசிய இன அடக்குமுறைக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்களுடைய போராட்டம் என்பது இன்னொரு வகையில் இந்திய மேலாதிக்கவாதத்துக்கு எதிரான போராட்டமாகவும் இந்திய வல்லரசு மனோபாவத்துக்கு எதிரான போராட்டமாகவும் அமைய வேண்டும் என்று கருதுவீர்கள் என நம்புகிறேன்.
வணக்கம் தோழர். குறிப்பாக இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து, குறிப்பாக தமிழக மக்கள் வந்து தங்களுடைய சொந்த போராட்டங்களை வந்து, குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஈழப் பிரச்சனையில் இனம் கண்ட ஒரு தன்மை வந்து தமிழகத்திலே பரவலாக காணப்படுகிறது. அந்த வகையில் வந்து இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து இன்று தமிழக மக்களுடைய உணர்வு எந்த நிலையில் இருக்கிறது என்பதும், இன்றைய குறிப்பாக வந்து விடுதலைப்படைய தலைமை அளிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள சில அரசியல்வாதிகளுடைய பல வகையான அரசியல் விளக்கங்கள் மத்தியில் இந்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைமை எப்படி இருக்கணும் பற்றி உங்களால் விளக்க முடியுமா?
தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்ப சமீபத்திய கருணாநிதியினுடைய அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அவர் பிரபாகரன் குறித்த விமர்சனங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். பிரபாகரனை இங்கே கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும் என்று பேசிய ஜெயலலிதா பிரபாகரனை கருணாநிதி குற்றம் சாட்டுகிறார் என்று அவர் பரிந்து பேசுகிறார். இப்படி ஒரு கேவலமான நிலைமை இங்கே இருக்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அவர்களுடைய தவறுகளையோ விமர்சிக்கின்ற அருகதை கருணாநிதிக்கு இல்லை. அவர் இந்திய மேலாதிக்கத்தின் கைக்கருவியாக செயல்பட்டு வந்திருக்கிறார். அதே போல ஈழத்தமிழ் மக்களுக்கு கருணாநிதி துரோகம் செய்துவிட்டார் என்று பேசுகிற அருகதையும் ஜெயலலிதாவுக்கு இல்லை. இது அரசியல் விவரம் அறிந்த முன்னணியாளர்களுக்கு தெரியும். ஆனால் ஈழ ஆதரவாளர்கள் என்று கூறக்கூடிய இப்ப நீங்கள் பழனிடுமாறனையோ அல்லது வைகோபால்சாமியோ அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒன்று நடக்கிறது கருணாநிதி கண்டித்து அவர் அறிக்கை விடுகிறார். ஆனால் இணையாக ஜெயலலிதாவுக்கு இதில் என்ன அருகதை இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பவில்லை. சென்ற தேர்தலின் போதும் ஜெயலலிதாவினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்தாமல் அதன் மீது நம்பிக்கை வைக்க சொல்லி இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், தமிழ் மக்களுடைய தமிழகத்தின் மக்களுடைய அரசியல் கண்ணோட்டம் என்பது இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய சந்தர்ப்பவாத பார்வையின் ஊடாக தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இவர்கள் அதை எப்படியெல்லாம் வளைக்கிறார்களோ அதற்கேற்பெல்லாம் அந்த பொதுக்கருத்து வளைகிறது. இதில் புரட்சிகர அரசியல் இயக்கங்கள் அல்லது ஈழத்தமிழ் மக்களுடைய விடுதலையை விரும்புகின்ற இயக்கங்கள், சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கின்ற இயக்கங்கள் என்பது ஒரு சிறுபான்மைதான். எங்களையும் உள்ளிட்டு தான் சொல்கிறேன், இந்த போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்தே தமிழகத்தில் ஆதரவு இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது என்று ஒரு பொது கருத்து நிலவினாலும் கூட ஒரு உண்மையை கவனிக்க வேண்டும். 83 முதல் ஈழப் போராட்டத்துக்கான தமிழகத்தின் ஆதரவு எந்த அடிப்படையில் அமைந்தது? அது வந்து தொப்புள் கொடி உறவு, நாமும் தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள், சிங்களர்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள் என்ற கோணத்தில், அதனால் இந்திய அரசு ராணுவத்தை அனுப்பி உதவ வேண்டும், தலையிட்டு உதவ வேண்டும் என்ற கோணத்தில் தான் தமிழ் மக்களுடைய ஆதரவு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுபான்மை தேசிய இனம், ஒரு தேசிய இனம் தன்னுரிமைக்காக போராடுகிறது என்றால் அந்த தன்னுரிமையை அங்கீகரிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே இதை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளால் முன்வைக்கப்பட்டதில்லை. ஈழப் போராட்டத்தை ஆதரிக்கின்ற அதே நேரத்தில் காஷ்மீரிலும் வடகிழக்கிந்திய மாநிலங்களிலும் நடைபெறுகின்ற அடக்குமுறையை இவர்கள் ஆதரித்தார்கள். இங்கெல்லாம் தனிநாடு கேட்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தார்கள். ஈழத்தில் ஏன் கேட்கலாம் என்றால் அங்கே வந்து விசேஷமான சூழல் நிலவுகிறது, அங்கே அடிக்கப்படுபவர்கள் நம்மாட்கள், அதனால தனிநாடு கேட்கலாம் என்று பேசினார்கள். மக்களை பொறுத்தவரையில் தனிநாடு கேட்கக்கூடாது, பிரிவினை கேட்கக்கூடாது என்ற கருத்து இந்திய ஆளுமர்க்கத்தால ரொம்ப வலிமையாக இங்கே ஊட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இப்படி இந்த தமிழன் ரத்த உறவு, தொப்புள் கொடி உறவு என்ற அடிப்படையிலே மக்கள் மத்தியிலே அநேகமாக எழுந்து வருகின்ற ஆதரவும், அதை தாங்கள் விரும்பியபடியெல்லாம் வளைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் அரசியல் கட்சிகள் மக்களை பயிற்றுவித்திருக்கின்ற ஒரு நிலையும், இவை இரண்டும் சேர்ந்து ஒருவிதமான செயலின்மையை இங்கே உருவாக்கியிருக்கிறது. மக்கள் அரசியல் கட்சிகளை விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்க்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில்தான் நாம் செயலை எதிர்பார்க்க முடியும். அப்படி ஒரு செயலின்மை நிலவுகிறது, இது ரொம்ப துயரமானது, வெட்கப்படத்தக்கது என்றாலும் இதுதான் உண்மை.
நீங்கள் இதை இது தொடர்பாக இங்கே இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் மத்தியில வந்து புலம்பெயர் நாடுகளோ அல்லது இலங்கையில ஒடுக்கப்படுகிற ஒடுக்குமுறை நேரடியாக சந்திக்கிறவர்கள் மத்தியில கூட
கொஞ்சம் தெளிவாக இல்லை.
நான் தோழர் பாலன் இது தொடர்பாக நான் ஒரு அபிப்பிராயத்தை கேட்கலாம் நினைக்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையிலோ அல்லது புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரையிலோ இந்தியா இல்லாமல், இந்தியாவுடைய தயவு இல்லாமல் இலங்கை தமிழ் மக்களுடைய விடுதலை சாத்தியம் இல்லை என்ற கருத்துதான் நிலவுகிறது இல்லையா பாலன்?
நிச்சயமா.
இந்த சூழ்நிலையில் இப்ப நீங்கள் சொல்ல வந்ததனுடைய சாராம்சம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அரசியல் ரீதியாக சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க மறுக்கின்ற அடக்குமுறைக்கு துணை போகின்ற கட்சிகள் எப்பொழுதுமே வந்து ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்கு ஆதரவான கட்சிகளாக இருக்க முடியாது என்ற கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். இந்த வகையில் இந்தியாவிலேயே அடக்குமுறைக்கு எதிராக போராடுகிற சுயநிர்ணய உரிமையை ஏனைய சிறுபான்மை தேசியங்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் போன்ற உங்களுடைய கட்சிகள் பல போராட்டங்களை வன்னிப்படுகொலைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது நடத்தியிருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறுகின்ற நெடுமாறனுடைய கட்சியோ அல்லது திருமாவளவனுடைய கட்சியோ அல்லது கருணாநிதியினுடைய கட்சியோ வந்து எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்கள் அல்லது எவ்வாறு இந்த நீங்கள் நடத்திய போராட்டங்களுக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை பல பேர் அறியாத நிலைமையே இன்னும் புலம்பெயர் நாடுகளிலோ அல்லது இலங்கை தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலோ இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. ஆக நீங்கள் சுருக்கமாக சில போராட்ட நீங்கள் முன்னெடுத்த சில போராட்ட நடவடிக்கைகளை, குறிப்பாக வன்னிப்பது படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் முன்னெடுத்த சில போராட்ட வடிவங்களையும், அந்த நேரத்தில் பெரும்பான்மை கட்சிகள் வாக்கு கட்சிகளுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்தன என்பது பற்றியும் உங்களால் சுருக்கமாக புலம்பெயர் தமிழர்களுக்காக கூற முடியுமா?
சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலே நாங்கள் என்ன செய்தோம் என்று பார்ப்பதை விட நான் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை கேட்டுக்கொள்கிறேன். சென்ற ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் முதலாக கிளிநொச்சியின் மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இன்று வரை நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகளை, தமிழகத்தில் நடந்துள்ள நிகழ்வுகளை ஒருமுறை நிதானமாக மனதில் ஓட்டி பார்க்க வேண்டும். முதன் முதலில் அந்த தாக்குதல் தொடங்கிய போது கருணாநிதியின் தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி குழு அமைக்கப்பட்டு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார்கள். அந்த மனித சங்கிலி போராட்டத்தினுடைய இலக்கு என்ன, கோரிக்கை என்ன என்றால், இந்திய அரசு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அங்கே தலையிட வேண்டும், போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பது. அது நடைபெறவில்லை. அதற்கு பிறகு அதை மெல்ல மாற்றினார்கள். பிரணாப் முகர்ஜி நேரே செல்ல வேண்டும், எம் கே நாராயணன், சிவசங்கர் மேனன் போன்றவர்கள் மலையாளிகள், அவர்களை நம்ப முடியாது, அதனால்தான் இப்படி நடக்கிறது. ஒருவேளை வெளியுறவுத்துறையில தமிழ் அதிகாரிகள் இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று நெடுமாறன் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள் இவர்களெல்லாம் பேசத் தொடங்கினார்கள். பிறகு பிரணாப் முகர்ஜி போயிட்டு வந்ததே கருணாநிதி ஒரு சாதனையாக காட்டினார். இப்படி அடையாள போராட்டங்களை நடத்துவது என்பது ஒரு புறம் இருக்க, இந்திய மேலாதிக்கம், இந்தியாதான் இந்த போரை துணை நின்று வழி நடத்துகிறது என்ற உண்மையை இருட்டடித்து செய்தார்கள். இது முதல் விஷயம். இந்த பிரச்சனையை தமிழகத்திலே முதன்முறையாக எழுப்பினேன் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் பா பாண்டியன் அவர் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்திய அமைதிப்படை ஒரு கொலைப்படையாக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்த போது அமைதிப்படைக்காக அனைத்து இந்திய வானொலியிலே பிரச்சாரம் செய்தவர். ராஜீவ்காந்தி கொலையின் போது கூட இருந்தவர் என்ற முறையிலே அப்போது மிக தீவிரமான புலி எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர். அன்றும் இன்றும் இந்திய மேலாதிக்கத்தை அவர் எதிர்ப்பவர் அல்ல, அவருடைய கட்சியும் எதிர்க்கக்கூடிய கட்சி அல்ல. அவர்கள் எப்படி எடுத்தார்கள் இதை என்றால், தமிழன் என்று வேண்டாம், இனப்பிரச்சினை என்று வேண்டாம், ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக பாருங்கள் என்று அவனுடைய அரசியல் உள்ளடக்கத்தை இல்லாமல் செய்தார்கள். இதற்கு பிறகு அந்த போராட்டம் முன்னேறுவதற்கான எந்த அடிப்படையும் இல்லாமல் போயிற்று. இந்த காலகட்டத்தில் இதற்கு இணையாக நாங்கள் நடத்திய போராட்டங்கள் இருந்தன. துவக்கம் முதலே அவர்கள் நடத்திய வாக்கு கட்சிகள் நடத்திய போராட்டங்களுக்கும் நாங்கள் நடத்திய போராட்டங்களுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு எங்கே இருந்தது என்றால், அதனுடைய அரசியல் முழக்கத்தில் இருந்தது. இந்திய மேலாதிக்கம்தான் இந்த போரை நடத்துகிறது, எனவே சோனியாவின் கருணையை எதிர்பார்த்தது பொருளற்றது. இந்திய தரகு முதலாளிகள் மற்றும் இந்திய அரசின் மேலாதிக்க நலனுக்காகத்தான் ஈழத் தமிழ் மக்களுக்கு எதிராக இந்திய அரசு தலையிடுகிறது. இது சிவசுந்தர் மேனனுக்கு பதிலாக ஒரு தமிழன் அங்கே அதிகாரியாக இருந்தாலும் இதுதான் நடக்கப் போகிறது. அதனால் அதை பேசி பிரச்சனையை செய்திருப்பதில் பொருள் இல்லை. நாம் இந்திய அரசிடம் கோர வேண்டியது என்ன, இந்த போரை நீ வழிநடத்துகிறாய் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும், உதவி செய்கிறாய் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும், இந்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டும், ஈழத் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அரசியல் ரீதியில் அங்கீகரிக்குமாறு இந்திய அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கணும். இவை இங்கே நடக்கவில்லை என்பதுதான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கும் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கும் இடையிலான அரசியல் ரீதியான வேறுபாடு. போராட்டங்களை பொறுத்தவரையில் பல போராட்டங்கள் பொதுவிலே நடைபெற்றன. இந்த மனித சங்கில தொடங்கி ஆர்ப்பாட்டம், மறியல், கல்லறிகள், குடும்ப அதிகரிப்பு, இந்த எல்லா போராட்ட வடிவங்களையும் நாங்களும் கையாண்டோம். ஆனால் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. முக்கியமாக இந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த கட்சியினுடைய முன்னணி தொண்டர்கள் மாத்திரம் இணைந்து நடத்தக்கூடிய போராட்டங்களாக அல்லது தன்னார்வமாக இளைஞர்கள் பங்கேற்கும் போராட்டங்களாகத்தான் பெரும்பாலும் இருந்தன. எந்த ஒரு கட்சியும் அது வைகோவாக இருக்கட்டும், அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும், அல்லது தவண்ண பாண்டியனாக இருக்கட்டும், அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அணிகள் அல்லது மக்களை ஆயிரக்கணக்கில் திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினார்கள், சிறை சென்றார்கள் என்பது போன்ற போராட்ட வடிவங்கள் அவர்கள் கையாளவில்லை, அப்படிப்பட்ட முயற்சி மேற்கொள்ளவில்லை. தமிழகத்தில் நடைபெற்ற முக்கியமான மாணவர் போராட்டங்கள் என்பவை செப்டம்பர் வாக்கிலே அவை தன்னிச்சையாக நடைபெற்றன, 83 நடைபெற்றது போல. ஆனால் அதற்கு பின்னால் அவை சோர்ந்து போயின. அதற்கு பின்னால் பல மாவட்டங்களிலே மாணவர் போராட்டங்களை எங்களுடைய அமைப்புதான் கட்டியமைத்தது, நடத்தியது. பல சாலை மறியல் போராட்டங்கள், இதில் மாணவர்கள் பலர் சிறை வைக்கப்பட்டார்கள், போலீசின் சித்திரவதைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், கல்லூரிகளிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் எதிர்கொண்டு போராடுகின்ற பக்குவத்திற்கு மாணவர்களை கொண்டு வந்தோம். மாணவர்கள் தானாக எழுந்து போராடினார்கள் என்று கருதினால் அது உண்மையல்ல, தவறு. அதேபோல வழக்குரைஞர்கள் மிக ஒரு முக்கியமான பிரிவு இந்த போராட்டத்தில். வெகு நீண்ட நாளைக்கு வழக்குரைஞர் போராட்டம் நடந்தது. அந்த வழக்குரைஞர் போராட்டத்தை போர்க்குணமிக்க முறையிலே கொண்டு செலுத்துவதிலே எங்களுடைய அமைப்பு சார்ந்த வழக்கறிஞர்கள் மிக முக்கியமான பாத்திரமாற்றி இருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் ஈழத் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தது, ஈழத் தமிழ் மக்களின் எதிரி அல்லது பார்ப்பனியத்தின் ஒரு எடுபடியான சுப்பிரமணிய சாமி சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கப்பட்டது, முட்டைவீச்சுக்கு ஆளானது. இதையொட்டி உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் போலீஸ் மிக கொடூரமாக நடத்திய தடியடி, அதை எதிர்த்து போராட்டங்கள், இவை அனைத்திலும் எங்களுடைய பாத்திரம் இருந்தது. அந்த வகையில் முத்துக்குமார் தீக்குளித்த போதும் சரி, இந்த முத்துக்குமார் தீக்குளிப்பு ஒரு துயரம் அது. அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். அது ஜனவரி இறுதிப்பகுதி, இறுதிக்காலம். அப்போது ஏறத்தாழ போராட்டங்கள் இங்கே வடிந்திருந்தன. அதன் காரணமாக ஏற்பட்ட விரக்தி தான் முத்துக்குமாரே அப்படி ஒரு முடிவை நோக்கி தள்ளுகிறது. அவருடைய கடிதத்திலே நீங்கள் அதை காண முடியும். அப்படி வடிந்திருந்த காலத்திலேதான் நாங்கள் இந்த போராட்டங்களை கட்டமைக்கிறோம். பிறகு முத்துக்குமார் தீக்குளித்த பிறகு அந்த தீக்குளிப்பை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது, அனுதாபம் தேடுவது என்று தொடங்கினார்கள். அல்லது இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்றை தொடங்கி அதை நாடாளுமன்ற அரசியல் கூட்டணிக்கான ஒரு முன்னேற்பாடாக அதனை தொடங்கினார்கள். பிறகு திருமாவளவன் திமுக பக்கம் வந்தார், மற்றவர்கள் எல்லாம் ஜெயலலிதா பக்கம் போனார்கள். இப்படி அதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்களே தவிர முத்துக்குமாருடைய இறுதி ஊர்வலத்தை கூட இவர்கள் போர்க்குணமிக்க முறையிலே நடத்த வேண்டும் என்பதை எப்படியாவது இல்லாமல் செய்வதற்குத்தான் அனைவரும் முயன்றார்கள். தாவண்ணா பாண்டியன், நெடுமாறன், வைகோ, திருமாவளவன் ஆகிய அனைவரும் அவருடைய உடலை உடனே எடுத்து காமாட்சமா என்று அடக்கம் செய்துவிட வேண்டும்.
தோழர்
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்.
தோழர் மருதையன்,
சொல்லுங்க.
அந்த முத்துக்குமாருடைய இறுதி ஊர்வலம் தொடர்பாக நீங்க இப்ப சொல்ற விஷயங்கள் இருக்குது, போர்க்குணத்தோடு நடத்த விடாமல் திருமாவளவன், நெடுமாறன் போன்றவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்கிறீர்கள். இது தொடர்பாக சற்று விரிவாக சொல்ல முடியுமா?
சொல்லலாம், சொல்லலாம். அதாவது முத்துக்குமாருடைய தீக்குளிப்பிற்கு பிறகு அவருடைய உடல் சென்னை பெரம்பூர் அருகில் உள்ள குளத்தூர் பகுதியிலே வணிகர் சங்க கட்டிடத்திலே அவருடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. வணிகர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் வெள்ளையன் அவர்கள் தான் அந்த ஏற்பாட்டை செய்தது. அவர்கள் வெள்ளையன் அவர்கள் வேறு பல போராட்டங்களிலே சிறு வணிகத்தை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் நடத்திய போராட்டங்களில் எங்களோடு இருந்தவர். அந்த வகையில் நல்ல அறிமுகமானவர். அவர் இது மாதிரி இந்த உடலை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு தகவல் சொல்றார். எங்களுக்கு நம்முடைய தோழர்கள் அங்கே செல்லுகிறார்கள், இரவு முழுவதும் அங்கே இருக்கிறார்கள். மறுநாள் காலையிலே தான் தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். மறுநாள் காலையில் தலைவர்கள் வந்தவுடன் விரைவாக கொண்டு சென்று அடக்கம் செய்து விடலாம் என்பதுதான் இவர்கள் அனைவரும் முன்வைத்த கருத்து. இது உள்ளே நடந்த கூட்டம். அப்போ அங்கிருந்து நம்முடைய தோழர் அவ்வாறு செய்யக்கூடாது, முத்துக்குமாரின் விருப்பமும் அது அல்ல. அவருடைய உடலை ஒரு போராட்ட கருவியாக பயன்படுத்த வேண்டும், எனவே ஓரிரு நாட்கள் வைத்திருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு எழுச்சியை உருவாக்க இதை பயன்படுத்த வேண்டும் என்று முன்வைத்தார். அதை வணிகர் சங்க தலைவர் வெள்ளையனும் கூட ஏற்றுக்கொண்டார். ஆனால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் ஒரு முடிவு காண முடியாத சூழல் ஏற்பட்டது. வெளியே ஆயிரக்கணக்கிலே மாணவர்கள், முக்கியமாக இளைஞர்கள், பல்வேறு அமைப்பினர் திரண்டிருந்தார்கள். அதனால மேடைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த வெள்ளையன் வந்து அறிவித்தார். ரெண்டு கருத்து இருக்கிறது. ஒன்று, உடலை இரண்டு நாட்கள் வைத்திருந்து ஒரு கிளர்ச்சிகரமாக இதை கொண்டு செல்ல வேண்டும், ஈழப் போராட்ட ஆதரவுக்கு இதனை ஒரு ஒரு கருவியாக, அரசியல் எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினர், நாங்களும் ஆகாயக்காரரும் கருதுகிறோம். மற்ற தலைவர்களை பொறுத்தவரை வேறொரு கருத்து வைத்திருக்கிறார்கள் என்று பேச ஆரம்பித்தார். அப்படியே செய்யலாம், வேற கருத்து வேண்டாம் என்று கூட்டத்திலிருந்து பெரும் கூச்சல் எழுந்தது மக்கள் மத்தியிலிருந்து. அதன் பின்னாலே இந்த மாற்று கருத்தை சொல்வதற்கு திருமாவளவன் கையிலே ஒலிவாங்கியை கொடுத்தார் வெள்ளையன். அவரை பேசவே விடவில்லை கூட்டத்தினர். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கீழிருந்து வலியுறுத்தினார்கள். அதில் பெருந்தொகையான மாணவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அதற்கு உடன்பட வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்து அனைவரும் அகன்று விட்டார்கள். இது நம்முடைய கையை மீறி போய்விட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அங்கிருந்து அகன்று விட்டார்கள். அதற்கு பிறகு உடல் அடக்கம் செய்வதற்காக எடுத்த போதுதான் அவங்க வந்தாங்க. அங்கு இது நடந்தது. இது நான் கூறுவது என்பதல்ல, அந்த அந்த இறுதி ஊர்வலத்தின் போது அவர் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்த பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இது தெரியும். இதுல மாகாயகா முதலில் குரல் கொடுத்தது. அதன் பின்னால் பலரும், வெளியே கூடியிருந்த பல அமைப்பினர், முக்கியமாக மாணவர்கள், இளைஞர்கள் இதை ஆதரித்தார்கள்.
அது சரி தோழர்.
என்னன்னு சொன்னா, புலிகள் சார்பாக வந்து மாக்காய்க்காவினர் வந்து தொடர்ந்து விமர்சனதியான ஆதரவு என்ற நிலைப்பாட்டை வந்து வச்சிருந்ததாக வந்து அறிகிறோம். ஆனா அந்த விஷயத்துல வந்து இன்றைக்கு தொடர்ந்த ஈழப் போராட்டத்தில் இருந்த மற்ற இயக்கங்கள், அது சம்பந்தமாக கடைசி காலமுறை வந்த புலிகளுடைய அணுகுமுறை, அதனால் வந்த விளைவுகள் சம்பந்தமாகவும், அந்த காலகட்டங்களில் அந்த நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்க முடியும், அதாவது குறிப்பாக ஒரு மார்க்சிலிய அமைப்பு என்ற வகையில வந்து அந்த போராட்ட நிலைமைகள் எப்படி மாற்றி அமைச்சிருக்க முடியுமா, இல்லையென்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இடதுசாரி சக்திகள் அந்த போராட்டத்தை எப்படி நடத்தி இருக்க முடியும் என்று சொல்லி உங்களுடைய கருத்து என்ன?
இது நீங்க 80களில் சொல்லுகிறீர்களா?
தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய தொடர்ச்சியான கால பகுதிகளில் வந்து குறிப்பாக இலங்கையில் இந்த போராட்டம் தமிழ் மக்கள் தமிழ் தேச மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தினுடைய தோல்விக்கு அடிப்படை காரணமாக எல்லாருமே புலிகளை சொல்லுகிறார்கள். புலிகளுடைய பாசிச அமைப்பு முறை, அதனுடைய அடக்குமுறை என்ற தன்மை என்பது மற்ற இடதுசாரிகளை ஒடுக்கிய காரணத்தினால் அந்த போராட்டம், இடதுசாரிகள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியவில்லை என்றது ஒரு மிக முக்கியமான காரணமாக முன்வைக்கிறார்கள். ஆனால் இது மட்டும் ஒரு காரணம் இல்லை என்று ஒரு கருத்து கூட வருகிறது என்று சொன்னால், இடதுசாரிகள் முனைப்பாக செயல்பட்டிருந்தால் புலிகளுடைய பாசிச அடக்குமுறைக்கு என்னுடைய தாக்கத்துக்கு உள்ளாக கூட வேலை செய்திருந்திருக்க முடியும் என்று சொல்லி. தொடர்பாளன் இது தொடர்பாக என்ன சொல்றார் என்று சொன்னால், நீங்கள் இந்த போராட்டம் எவ்வாறு முன்னெடுத்திருக்க பட்டிருக்க முடியும் என்று கருதுகிறீர்கள்?
என்னடா தொடர், அந்த காலகட்டங்களில் வந்து, அதாவது ஈழத்தில் வந்து தேசிய விடுதலை போராட்டத்துடைய முனைப்பான காலகட்டங்களில் அங்கிருந்த இடதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாடு வந்து அந்த தேசிய இனப்பிரச்சனையை அங்கீகரிக்காத ஒரு போக்கு வந்து கூடுதலாக இருந்தது. அந்நேரம் வந்து அந்த தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் சக்திகள் வந்து ஒரு பாசிச தன்மை கொண்ட சக்திகளாகவும், அந்த அந்த தன்மைகளுடன் வந்து இடதுசாரி சக்தியுடைய போராட்ட முறைகளோ அமைப்பு முறைகளோ ஈவன் கலாச்சாரங்களோ ஒத்துப்போக முடியாத என்ற அடிப்படையில் வந்து அதிலிருந்து அந்த போராட்டத்தில் வந்து அந்த கட்சிகள் தனிமைப்பட்டன. அது ஒரு காரணமாக குறிப்பாக ஈழப் போராட்டத்தை தொகுக்கின்ற ஒரு பார்வை வந்து இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த 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 நிகழ்வு சம்பந்தமாக தொடர்ந்து இந்த போராட்டத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு கண்ணோட்டத்தை பெற்றிருக்கிற அடிப்படையில் வந்து என்ன கருத்து வைக்கணும்னு தான் என்னுடைய கேள்வி.
இன்னொரு வகையில் சொல்ல போனால் பாலன், சுருக்கமாக இது சொல்ல போனால், முற்போக்கு தேசியவாதம் என்பது எப்படி அமைந்திருக்க முடியும் என்றதை சொல்ல
வேண்டும். அதான் முக்கியமான கேள்வி. என்னன்னா, தேசியவாதம் என்பதே ஒரு தேசியவாதத்தை தலைமை தாங்கி போற என்ற சக்தி என்பதே ஒரு பாசிச சக்தியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பது ஒரு இன்றைக்கு ஒரு ஆழமான கருத்து. அந்த அடிப்படையில் இருந்து கொண்டு இன்று ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இலங்கையில் உள்ள பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த இலங்கை சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்பதும், இந்த ஈழ விடுதலை போராட்டம் என்பது தனியான ஒரு தேசிய விடுதலை போராட்டமாக பார்க்கக்கூடாது என்ற கருத்துக்கள் வந்து இன்றைக்கு வலுப்பெற ஆரம்பித்திருக்கின்றன. அதுக்கு காரணம் வந்து ஒன்று, விடுதலை புலிகளுடைய தலைமை அளிக்கப்பட்டதும் அவருடைய போராட்டத்தில் வளர்ந்த இவ்வளவு பின்னடைவுகளும், அதனையொட்டிய இன்று வரக்கூடிய கருத்துகள் அந்த திசையை நோக்கி போகின்ற தன்மைகள் காணப்படுகிறது.
சரி, இப்ப இதுல ஒரு விஷயம் பார்க்கலாம். அதாவது ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை முன்னுக்கு வந்தபோது அந்த சுயநிர்ணய உரிமை என்பதையே அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு போக்கு நிலவியது என்று குறிப்பிட்டீர்கள். அது சரியல்ல, அது தவறானது என்றுதான் நான் கருதுகிறேன். அது ஒரு மிக முக்கியமான தவறு என்றும் கருதுகிறேன். ஆனால் இந்த புறம் சிங்கள பேரினவாதமும் பாசிசமும்,
தோழர் பாலன் சொன்ன ஒரு சின்ன திருத்தம், தோழன் பாலன் சொன்ன விஷய பாலன் சொன்ன விஷயத்துல வந்து அவர் பொதுவாக இடதுசாரிகள் என்று குறிப்பிட்டாலும் சில குறிப்பிட்ட சக்திகளை தான் அவர் சொல்றாரு. ஒழிய பொது சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்த அல்லது தேசிய விடுதலை போராட்டத்தை அங்கீகரித்த நிறைய இடதுசாரி அமைப்புகளும் இருந்திருக்கின்றன என்பது இன்னொரு உண்மை.
சரி, புரிகிறது எனக்கு. ஆனா இந்த புறத்துல இப்படி ஒரு சிங்கள பேரினவாத பாசிசமும், அந்த பக்கம் தமிழ் தேசியவாதம், அந்த தமிழ் தேசியவாதம் அப்படின்றத ஒரு தனியா புலிகள் அமைப்பு அல்லது குறிப்பிட்ட சில அமைப்புகள் என்று பார்த்ததை விட அதனுடைய வரலாற்றில் அதை வைத்து பார்த்தது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஈழத்தில் தமிழ் தேசியம் என்பதில் முற்போக்கு அம்சங்கள் எதுவும் இருந்ததாக நான் பார்க்க முடியவில்லை. அது ஈழத்தினுடைய சமூக நிலைமைகளிலேயே இருக்கிறது என்று கருதுகிறேன். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு புறத்திலே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்கள், அதை முனைந்ததுங்க செய்த காங்கிரஸ் ஒரு புறம், பகத்சிங் போன்றவருடைய போராட்டங்கள் இன்னொரு புறம் நடந்தது. இந்த பக்கம் அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள் ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழேயே சாதி ஒழிப்பு, பிரார்த்தனையை எதிர்ப்பு என்பதை முன்வைத்தார்கள். திராவிட இயக்கம் என்பது இதுல இருந்து வருது. இங்கே அது ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லை என்றாலும் இந்த மாதிரி சாதி ஒழிப்பு என்றெல்லாம் பேசியதால், ஓரளவு நடைமுறைப்படுத்தியதால் அது சமூக ரீதியில் முற்போக்கான கூறுகளை கொண்டிருந்தது என்று சொல்லலாம். ஆனால் ஈழத்தில் தமிழ் தேசியவாதத்திற்கு அப்படி ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்போ அல்லது நிலப்பிரபுத்த எதிர்ப்பு, சாதிய எதிர்ப்பு மரபோ இருந்ததா தெரியவில்லை. பொதுவாக இந்த மாதிரி பின்தங்கிய நாட்டிலே, காலனி ஆதிக்கத்துக்கு உட்படுகின்ற பின்தங்கிய நாடுகளிலே உருவாகின்ற தேசியங்கள் ஒரு பழைய நிலப்பிரபுத்துவ உள்ளடக்கத்தை பேணுவது என்பது இருக்குது. இங்கே கூட திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ஆண்ட பரம்பரை, சோழராட்சி காலம், புறநானூற்று காலம் என்று பேசினார்கள். அங்கேயும் அதுதான் நடந்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி, திராவிட இயக்கத்தை தாண்டி, பிற்போக்கு தேசியத்தை தாண்டி ஒரு முற்போக்கு தேசியத்தை, தமிழ் தேசியத்தை கொண்டு வரலாம் என்று மார்க்சிஸ்ட் அமைப்பிலிருந்து பிரிந்து போன சில பேர் முன்வைக்கிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் இங்கே வளரவில்லை. அது அதிகபட்சமாக தேசியவாதி போடுகின்ற ஒரு கம்யூனிச வேடமாகத்தான் இருக்கிறது. ஈழத்தில் ஒரு முற்போக்கு தேசியம் சாத்தியமா, அது ஏற்கனவே சாத்தியமாயிருக்குமா, அல்லது குறிப்பாக புலிகளுக்கு பின் சாத்தியமா என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும், அந்த பழைய காலகட்டத்தில் நான் என்ன கருதுகிறேன் என்றால், இது ஒரு விசேஷமான சூழ்நிலை என்று கருதுகிறேன். இது இப்படி செய்திருந்தால் செய்திருக்கலாம், அப்படி செய்திருந்தால் செய்திருக்கலாம் என்று இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஒரு தீர்ப்பு போல சொல்வது கொஞ்சம் கடினம் என்று கருதுகிறேன். இந்த புறத்தில் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒடுக்குமுறையும், மறுபுறம் இந்திய மேலாதிக்கத்தால் ஊக்குவிக்கப்பட்ட இப்படி ஒரு பழமைவாத கருத்துகளையும், அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட தேசியவாத கருத்துகளையும் கொண்டிருந்த இயக்கங்கள், அதன் காரணமாகவே ஜனநாயக மறுப்பை தங்கள் அமைப்பு கொள்கையாகவே வைத்திருந்த இயக்கங்கள், இப்படி ஒரு இரண்டுக்கும் இடையில கிடுக்கி பிடியில மாட்டிக்கொண்டது போல ஒரு சூழல். அந்த சூழ்நிலையில் இவற்றுக்கு அப்பாற்பட்டு ஒரு வர்க்க அரசியல் நோக்கில் எவ்வளவு தூரம் திரட்டி இருக்க முடியும் மக்களை, அல்லது சரியான ஒரு தேசிய இன போராட்டத்தை எவ்வளவு தூரம் முன்னெடுத்திருக்க முடியும் என்று இப்பொழுது என்னால் அதை கூற முடியவில்லை. அப்படி சொல்லும் போதுதான் இந்த காலகட்டத்தில் இதை செய்ய தவறிவிட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியும். அப்படி என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த தோல்விக்கு புலிகள் மட்டும்தான் காரணம் என்று நான் அப்படி கருதில்லை. புலிகள் மிக முக்கியமான ஒரு காரணம். ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய அல்லது தமிழ் பேசு மக்களுடைய ஜனநாயக கோரிக்கைக்கான மிக முக்கியமான ஆற்றல்களை அழித்து விட்டார்கள் என்ற வகையில் அவர்கள் வந்து அதுல மிக முக்கிய பாத்திரம் வகிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாத்திரம் உண்டு. ஆனால் தமிழ் சமூகத்திலேயே இருந்த குறைபாடுகளுக்கு, ஏற்கனவே எந்த குறைபாடுகளிலிருந்து ஒரு புலிகள் இயக்கம் திறக்க முடிந்ததோ அந்த குறைபாடுகளுக்கு அவர்களை பொறுப்பாக்க முடியாது என்று கருதுகிறேன். இனி ஒரு முற்போக்கு தேசியம் சாத்தியமா அப்படின்ற கேள்வி பொறுத்த வரைக்கும், நம்ம இலங்கைக்கு வெளியிலும் ஒரு உலக அளவில் உள்ள சூழலை வைத்து இதை பார்ப்பது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன்.
முற்போக்கு தேசியம் என்று சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள்
அப்படி ஒன்று உண்டா. தேசியம் என்பது ஒரு முதலாளித்துவ கோரிக்கை தான். ஆனால் அது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது நிலப்பிரபுத்து தன்மையுடன் முற்போக்காக இருக்க முடியுமா, தொடர்ந்தும் நீடிக்க முடியுமா என்பதுதான் நம் முன்னுள்ள கேள்வி. ஒரு இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஜனநாயக தேசிய விடுதலை இயக்கங்கள் தோன்றின. இன்றைய சூழலில் அப்படி ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொண்டிருக்கக்கூடிய முற்போக்கு தேசிய இயக்கங்கள் அதற்கான வரம்புகள், செயல் வரம்பு, தேசியத்தின் செயல் வரம்புகளே, செயல் பரப்பே சுருங்கி வருவதாக கருதுகிறேன். இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அல்லது இந்தியாவை ஒப்பிடத்தக்க நாடுகளை எடுத்துக்கொண்டால் தேசிய முதலாளி வர்க்கம் என்பதே மேலும் மேலும் ஏகாதிபத்தியங்களையும் பன்னாட்டு நிறுவனங்களையும் சார்ந்துதான் உயிர் வாழ முடியும் என்ற நிலைமைக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒருபுறம் ஏகாதிபத்திய சுரண்டல் ஒடுக்குமுறை, இன்னொரு புறம் இந்தியாவினுடைய மேலாதிக்கம், அதற்கு வந்து அமெரிக்காவின் கூட்டு, அந்த புறத்திலே அமெரிக்காவினுடைய சுற்றி வளைப்பிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டு வளர விரும்புகின்ற சீனா, இந்த போட்டிக்கான களமாக தெற்காசியா மாறி வருகிறது. அப்ப இந்த சூழலை வந்து நிச்சயமாக இந்தியா தொடர்ந்து தன்னுடைய கைக்கருவியாக பயன்படுத்தும், மேனிபுலேட் செய்யத்தான் செய்யும். நாளைக்கே கூட சீன எதிர்ப்புக்காக ஒரு வகையான தமிழ் தேசியத்தை இந்தியா ஒரு பகடைக்காயாக தோற்றுவிக்க முடியும். அதனால இந்திய மேலாதிக்க எதிர்ப்பில் தமிழ் தேசியவாதிகள் உறுதியாக இருப்பார்கள் அல்லது அந்த கருத்தை பேசவாவது செய்வார்கள் என்று நான் கருதவில்லை. அதற்கான பொருளியல் அடிப்படையோ சமூக அடிப்படையோ அங்கே இருப்பதாக நான் கருதவில்லை. இப்ப நேபாளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவேளை அங்கே மாவோயிஸ்ட்கள் இல்லை என்றால் அங்கே இந்திய மேலாதிக்க எதிர்ப்பு இருக்கப் போகிறதா? இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால முற்போக்கு தேசியம் என்பதற்கான வாய்ப்பு, தமிழ் முற்போக்கு தமிழ் தேசியம் என்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றே கருதுகிறேன். ஒரு கம்யூனிஸ்டுடைய வர்க்க போராட்டத்தின் பார்வையிலிருந்து அதிலிருந்து தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை நாடுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் கருதுகிறேன்.
இன்னும் ஒரு மிக ஆழமான விவாதங்களுக்குரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம், தேசியம் என்று சொல்லுகிற பொழுது அந்த தேசியம் என்ற கருத்தாக்கம் லெனின் ஆல் கிட்டத்தட்ட முதலாவதாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அப்பொழுதிருந்த தேசிய அரசுகளுடைய உருவாக்கம், தேசிய மூலதனத்தினுடைய உருவாக்கம், அதனோடு சார்ந்த வரலாற்று வழிவந்த ஒரு மக்கள் கூட்டம் தொடர்பான ஒரு வரைமுறையாக இந்த தேசியம், தேசிய இனங்கள் என்ற சொற்பதங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இன்றைய சூழ்நிலையில், இன்றைய இருக்கிற இன்றைய வரலாற்று கட்டத்துக்குரிய மக்கள் கூட்டமாக இதே தேசிய இனங்களை வரையறுக்க முடியுமா என்ற இன்னொரு கேள்வி கூட இன்று பலர் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது. அதாவது உலகமயமாதல் காலகட்டத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள், இலங்கை தமிழ் பேசும் மக்களா அல்லது நாகாலாந்து மக்களா அல்லது காஷ்மீரிகளா, இப்படியான தேசிய இனங்கள் கூட ஸ்டாலின் தேசிய இன பிரச்சனை முன் வரையறுக்கிற பொழுது கூட சிறுபான்மை தேசிய இனங்கள், தேசிய சிறுபான்மை இனங்கள், பெரும்பான்மை இனங்கள், பெரும்பான்மை தேசிய இனங்கள் என்று பல வகையான கருத்தாக்கங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலை, வரலாற்று கட்டத்தின் இன்றைய காலகட்டத்துக்குரிய தேசிய இனங்களுக்குரிய வரைமுறை என்னவாக இருக்கும், அதற்குரிய பொருள் முதல்வாத பார்வை வேறுபட்டதாக இருக்கும் என்ற கருத்தாக்கங்கள் கூட முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இது இன்னும் மிக ஆழமான ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்குமா என்றது நாங்கள் பலரும் சிந்திக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப நீங்கள் இது தொடர்பாக
சொல்லுங்க,
நீங்கள் இது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்?
அதாவது இந்த தேசியம் என்பதை பொறுத்தவரையில் தேசிய இனங்களின் உருவாக்கம் எவற்றை ஒரு தேசிய இனமாக கருத முடியும் என்ற வரையறைகள் இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன. தேசிய இனம் என்ற வரையறைக்குள் பெறாத மொழி சிறுபான்மைகள், அத்தகைய சமூகங்கள், அவர்களுடைய தன்னாட்சி உரிமைகள் என்பது பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. அப்படியான சமூக குழுக்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த தேசிய இனம் என்ற கருத்தாக்கம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளும் போது அதனுடைய அரசியல் தன்மையை முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தேசியம் என்பதை ஒரு கட்டத்தில், தேசியம் என்பது உருவான போது அது வந்து ஒரு மன்னராட்சி நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிராக மக்களை, பல்வேறு பிரதேசங்களை சார்ந்த மக்களை மொழியின் அடிப்படையிலே, ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஒன்று திரட்டுவது என்று உருவாகிறது. ஏகாதிபத்தியத்தின் தோற்றத்திற்கு பின்னாலே ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதனால் தேசியம் வரையறுக்கப்படுகிறது, டிஃபைன் பண்ணப்படுது. இப்போ உலகமயமாக்கல் காலகட்டத்திலே தேசிய பண்பாடுகள் அழிவது, தேசிய இனங்கள் ஒன்று கலப்பது என்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மைதான். இப்போது புலம்பெயர் தமிழர்களை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பாவிலே குடியேறியுள்ள தமிழர்கள் இப்போது முதல் தலைமுறையாக அங்கே சென்றவர்கள் தங்களை ஈழத் தமிழர்கள் என்று கருதி கொள்வதும் அழைத்துக் கொள்வதும் அந்த மொழி பண்பாடு ஆகியவற்றை பின்பற்றுவதும் வந்து இருக்கலாம், அந்த பிரச்சனைக்காக கவலைப்படுவதும் கூட இருக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறைகள் அவர்கள் இனி எப்படி அங்கே அறியப்படுவார்கள், ஏசியன்ஸ் என்று அறியப்படுவார்கள், அந்த கோணத்திலே அவர்கள் தங்களை தமிழர்களாக கருதி கொள்வார்களா, அதில் தமிழர்கள் என்பது ஒரு அவர்களுடைய நினைவு மரபு குறித்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறதே தவிர நடைமுறை வாழ்க்கையில அப்படி ஒரு தேசிய இனமாக அவர்கள் தங்களை அங்கே உணர்வதற்கான வாய்ப்பு வந்து குறைந்து விடுகிறது. அதே போல இப்போ உலகமயமாக்கத்தை ஒட்டி ஒரு 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 நடைபெறுகின்ற ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழலில் நகரமயமாக்கம் இங்கே இப்ப இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் பல மாநிலங்களிலிருந்து மக்கள் குடிபெயர்தல், இங்கே வந்து குடியேறுதல் நிரந்தரமாக என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாற்றங்கள் மரபு வழிப்பட்ட முறையில தேசியம் என்பது அப்படியே இருக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் தேசம் என்பது அரசோடு சமப்பட்டிருக்கிறது, தேசிய அரசோடு. தேசிய அரசுக்கும் ஏகாதிபத்தியங்களுக்கும் இடையிலான முரண்பாடு, ஏகாதிபத்திய அரசுகளுக்கும் இடையிலான முரண்பாடு என்பது தீர்ந்துவிடவில்லை என்ற பொருள் இருக்கும் வரையிலே உலக முதலாளித்துவம் அல்லது அந்தந்த நாட்டின் தரகு முதலாளித்துவம் தேசிய அரசுகளின் வழியாக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவது என்ற நிலைதான் இருக்குது, அதுதான் இருக்கும். அது இருக்கின்ற வரையிலே தேசியம் என்ற கருத்தாக்கம் சற்று மாறுபட்ட பொருளிலேனும் அது தொடரத்தான் செய்யும் என்று கருதுகிறேன். ஹலோ,
வந்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. அந்த கேள்விகளையும் நாங்கள் இடையில வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கருதுகிறோம். அதாவது ஒரு நேயர் கேட்டிருக்கிறார், தமிழ் தேசிய போராட்டத்தை பல வகையிலும் பலவீனப்படுத்திய இந்திய பிராந்திய வல்லரசின் நடவடிக்கைகள் இனி எந்த வகையில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக அமையும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்.
எந்த அளவில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக அமையும்,
தமிழ் தேசிய போராட்டத்தை பல வகையிலும் பலவீனப்படுத்திய இந்திய பிராந்திய வல்லரசு நடவடிக்கைகள் இனி எந்த வகையில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக அமையும் என்பதுதான் கேள்வி.
இதுவரையிலான ஈழத் தமிழ் மக்களுடைய போராட்ட அனுபவத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும், இப்போது இந்திய அரசு நடந்து கொண்டு வருகின்ற முறையை பார்த்தாலும், ஈழத் தமிழ் மக்களுக்கு இந்தியாவின் பிராந்திய மேலாதிக்கம் ஒருபோதும் நண்பனாக இருக்க முடியாது என்பதுதான் அது வந்து காட்டுது. இந்த தெற்காசிய பிராந்தியத்திலே மேலாதிக்கம் செய்வது என்ற இந்திய ஆளும் வர்க்கத்தின் விருப்பம் ஒரு புதிய பரிமாணத்தை இப்பொழுது அடைந்திருக்கிறது. முன்னர் வந்து அது ஒரு வகைப்பட்ட, இந்திரா காந்தி காலத்தில் சொல்லுகிறேன், ஒரு வகைப்பட்ட அரசியல் அபிலாஷையாக இருந்தது. இந்திய தரக முதலாளி வர்க்கம் தன்னுடைய சந்தையை விரிவாக்கம் செய்து கொள்வதற்கான அந்த அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றுவிடவில்லை அந்த பீரியட்ல ஒப்பீட்டளவில். இன்று இந்த தனியார்மய தாராளமய கொள்கைகளின் விளைவாக அவர்கள் உலக பணக்காரர்கள் வரிசைக்கு வந்திருக்கிறார்கள், வலிமையான மூலதனத்தை பெற்றிருக்கிறார்கள். இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டு சந்தை என்பது என்ற ஒரு தேக்கத்துக்கு வந்துருச்சு உலகம் முழுவதும் இருப்பது போலவே. ஆகவே அவர்கள் விரிவடைய விரும்புகிறார்கள். அதனால்தான் நீங்க போர் நடைபெறும் போது மன்மோகன் சிங் வந்து போகிறாரு, சார்க் மாநாடு பேசுறதுக்கு போறாரு, என்ன பேசுகிறார் என்றால் தெற்காசியாவுக்கான ஒரே நாணயம், அதுதான் அவருடைய கவலை. இந்த பிராந்தியத்தை ஒரு பொருளாதார வலயமாக்குவது, இந்திய தரக முதலாளி வர்க்கத்தின் மேலாண்மையை நிலைநாட்டுவது என்பது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்குது முக்கியமா. அதை நிகழ்ச்சி நிரலில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மக்கள் தொகையில 15% மட்டுமே உள்ள ஒரு இனத்துக்கு ஆதரவாக செயல்படும் என்று ஒரு பகுத்தறிவு பூர்வமாக சிந்திக்கின்ற யாரும் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒன்று, அதிகபட்சமாக போனால் இலங்கை அரசின் கையை முறுக்கி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக 1983 முதல் செய்து வருவதைப் போல ஈழத் தமிழர்களுடைய போராட்டத்தை இந்திய மேலாதிக்கம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இந்திய அரசின் மீது நம்பிக்கை வைக்குமாறு கோருகின்ற எந்த தமிழக அரசியல்வாதியையும் இந்திய அரசியல்வாதியையும் ஈழத் தமிழ் மக்கள் நம்பக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.
ஓகே, அடுத்ததா வந்து என்ன விஷயம் என்ன தோழர், ஒன்று வந்து இன்றைய வன்னியினுடைய புலிகளுடைய அழிப்பு என்பது குறிப்பாக வந்து இன்றைக்கு இந்திய இலங்கை அரசினுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையாகவும் அதனுடன் வந்து மற்ற பல வல்லாதிக்க அரசுகளுடைய ஆதரவுடனும் நடைபெற்று முடிந்தது. இந்த இவ்வளவு முனைப்பான இந்த அழிப்பு என்பது அது தனியே புலிகள் மட்டுமல்ல அதனுடன் சேர்ந்த தமிழ் மக்களுடைய 50,000 மக்களை அந்த அழிப்பிலே இன அழிப்பிலே ஈடுபட்டது என்பது இதற்கான இவ்வளவு முனைப்பான ஒரு சிறிய ஒரு இன பிரிவை வந்து அழித்து ஒழிக்கின்ற ஒடுக்குகின்ற தேவை என்பது இந்த குறிப்பாக இந்தியாவுக்கும் அதை விட இவ்வளவு இந்த வல்லரசுகளுக்கும் இருக்கக்கூடிய குறிப்பான தேவை என்ன?
இந்த இறுதியாக இவ்வளவு முனைப்பாக இருந்து அழித்தது என்பதில் இந்தியாவினுடைய பாத்திரம் தான் மிக முதன்மையானது என்று கருதுகிறேன். ஒரு நீண்ட திட்டத்தின் அடிப்படையில் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில ஒரு இந்தியாவினுடைய உள்நாட்டு அரசியலிலே ஒரு விஷயம் உண்டு. அது பழைய திராவிட இயக்க மரபின் காரணமாக அவர்கள் தேசியத்தோடு முற்றிலுமாக ஒன்று கலந்து விட்ட பிறகும் கூட தமிழ்நாட்டில் நிலவுகின்ற பார்ப்பன எதிர்ப்பு அல்லது ஒரு வகையில் இந்த இந்தி மொழியை ஒத்துக்கொள்ளாத இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ் தேசிய உணர்வு, மொழி உணர்வு, இந்த பிரச்சனைகள் வந்து இந்திய ஆளுநர்களுக்கும் சரி பொதுவிலேயே வட இந்திய மனோபாவத்திலேயே அது வந்து ஒரு கசப்பானதாக இருக்கிறது அவர்களுக்கு. ஒன்று, அதனால தமிழகம் என்பது ஒரு நம்பத்தகாத தேசம் போலத்தான் வந்து இருக்குது. அந்த கோணத்தில் அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புறம் இருக்க, இங்கே புலிகளை ஆதரிப்பதாக கூறுகின்ற இயக்கங்கள் எல்லாம் கடந்த 15-20 ஆண்டுகளிலே பிரபாகரனை உலகத்தமிழ் தலைவர், உலகத்தமிழினத்தின் தலைவர் என்பதாக உயர்த்துவதும், தமிழ்நாட்டினுடைய விடுதலையும் கூட அவருடைய தலைமையிலே தான் சாத்தியமாகப் போகிறது என்பதாக சித்தரிப்பதும், அதை ஒட்டி இங்கே அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட உறவுகள் தொடர்புகள் இதுவும், இதெல்லாம் இந்த அரசியல் என்பது ஒரு அடக்குமுறையை செலுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. அதற்கு மேல இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு பிரபாகரன் புலிகள் இயக்கம் உடன்படாதது, இந்திய ராணுவத்திற்கு எதிராக போர் தொடுத்தது, பின்னர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை, இதை நீங்க ஒரு வெளியிலிருந்து இதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த இதுக்குள்ள மட்டும் இல்லாமல் ஒரு பிராந்திய மேலாதிக்க அரசை ஒரு குரில்லா இயக்கம் வந்து கேள்விக்குள்ளாக்குகிறது என்று சொன்னால், ஒரு ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் அதை வந்து அதை அழித்து ஒழிப்பதுதான் தன்னுடைய முதல் அஜெண்டாவாக வச்சிருக்கும். அது எவ்வளவு வெளியே என்ன பேசிக்கொண்டாலும் அதை வேரோடு கிள்ளி எரிந்துவிட வேண்டும் என்பது அதனுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கும். அது எப்பொழுதுமே அவர்களிடத்திலே அது வந்து இருக்கிறது. அரசியல் சூழ்நிலைக்காக அவ்வப்போது இப்படி எப்படி பேசிக்கொண்டாலும் அது அவர்களிடத்திலே அவ்வாறு இருக்கிறது. இன்றைக்கு நேபாள மாவோயிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பாக்குறாங்க, பெரிய வேறுபாடு இல்லை என்று கருதுகிறேன். அதனால இப்படி மக்களை அழித்தொழித்து இந்த இது மாதிரி ஒன்று நடத்துவது அப்படின்றது இப்படி ஒரு விடுதலை இயக்கம் இந்த வட்டாரத்திலே வளரக்கூடாது, அது ஒரு நெகட்டிவ் இன்ஃபுளுயன்ஸ், ஒரு எதிர்மறையான இதை வந்து ஏற்படுத்தும், அதனால் அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் இந்திய அரசுக்கு அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது. அதனாலதான் சிங்கள அரசுக்கு அதற்குரிய ஆற்றல் இருந்ததோ இல்லையோ இந்திய அரசு அதை வழங்கியது, அதுதான் முதன்மையானது என்று கருதுகிறேன். இரண்டாவதாக, உலக அளவில் இந்த இரட்டை கோபுர தகர்ப்புக்கு பிறகு அதனை ஒரு முகாந்திரமாக வைத்து பயங்கரவாத எதிர்ப்பு என்ற பெயரில் எல்லா விடுதலை இயக்கங்களையும் ஒடுக்குவதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியமும் பிற ஏகாதிபத்தியங்களையும் வழங்கி இருக்கின்ற ஒரு உரிமம், லைசன்ஸ், அதை வந்து இந்திய பிராந்திய மேலாதிக்கம் தனது சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது என்று சொல்லலாம்.
அடுத்ததாக, இந்த வலைத்தளத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க வல்லரசிற்கும் இந்திய பிராந்திய வல்லரசுக்கும் மக்களை ஒடுக்கும் முறையில் நீங்கள் என்ன வித்தியாசத்தை காண்கிறீர்கள் என்பது?
இதனுடைய வீச்சும் பரிமாணமும் வேறு என்பதுதான் முதல் வேறுபாடு. அமெரிக்கா உலக மேலாதிக்கம் செய்ய விரும்புகிறது, உலகை மேலாதிக்கம் செய்ய விரும்புகிறது. அதற்குரிய பொருளாதார வலிமை தனக்கு இருக்கிறதோ இல்லையோ, தன்னுடைய அரசியல் ராணுவ வலிமையை கொண்டு அதை நிலைநாட்டிக் கொள்ள அமெரிக்கா முயல்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் தயவில் வல்லரசாக விரும்புகின்ற ஒரு கோமாளியாக இருக்கிறது இந்தியா ஆளுநர்கள். அது கோமாளி என்று சொல்வதனால குறைத்து மதிப்பிடுவதாக கருத வேண்டாம். அமெரிக்காவின் ஒரு எடுபடியாக வளைகுடாவில் இஸ்ரேல் போல தெற்காசியாவுக்கு இந்தியாவை ஆக்க வேண்டும் என்பது இந்திய ஆளுநர்கத்தினுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்தியாவையும் அமெரிக்காவையும் அக்கம் பக்கமாகவோ எதிர்நிலையாகவோ வைத்து பேசுவதற்கு எதுவும் இல்லை. அமெரிக்காவிற்கு உள்ளடங்கிய ஒரு பிராந்திய வல்லரசாக, நாளை அமெரிக்காவினுடைய உலக யுத்ததந்திர திட்டத்திலே சீனாவை கட்டுப்படுத்துவதற்கான, சீனாவையும் ரஷ்யாவையும் கட்டுப்படுத்துவதற்கான அதனுடைய அணிவரிசையில் இந்த பகுதியிலே மிக முக்கியமான நாடாக இந்தியாவை அமெரிக்கா கருதுகிறது. அந்த வகையில்தான் இந்தியாவினுடைய பாத்திரம் என்பது இருக்கிறது. மற்றபடி இரண்டையும் ஒப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அமெரிக்காவுக்கு செகண்ட் ஷெட்யூல் வாசிப்பது, அதற்கு பக்கவாத்தியம் வாசிப்பது என்பதுதான் வந்து இந்தியாவினுடைய நிலை. அந்த அடிப்படையில தான் இந்தியா அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம், ராணுவ ஒப்பந்தம் ஆகியவை எல்லாம் இப்போது கையெழுத்தாகியிருக்கிறது.
இது சம்பந்தமாக நாவலன் உங்களுக்கு இது சம்பந்தமான கருத்து என்ன, இந்திய மற்றும் அமெரிக்க ஆதிக்கம் சம்பந்தமாக?
இது தொடர்பாக பல வேறுபட்ட கருத்துகள் உள்ளன. 50,000 இது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துகள் உள்ளன. 50,000 பொதுமக்கள் எந்தவித சாட்சியின்றி ஒரு சில கிலோமீட்டர்
சரியாக கேட்கவில்லை. ஹலோ,
மன்னிக்கவும். 50,000 அப்பாவி பொதுமக்கள் எந்தவித சாட்சியமின்றி ஒரு சில கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் முடக்கப்பட்டு புலிகளை அழிக்கிறோம் என்ற பெயரில் கொல்லப்பட்ட பொழுதும், 300,000 மக்கள் முகாம்களில் காரணமின்றி தடுத்து வைக்கப்பட்டு மனிதகுலத்துக்கு எதிரான வன்முறைகளை அவர்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்ட பொழுதும், ஐரோப்பிய அமெரிக்க சார் எந்த சக்திகளுமே அங்கு அனுமதிக்கப்படவில்லை. அமெரிக்க ஐரோப்பிய அரசுகள் சார் மனித உரிமை அமைப்புகள், சமூக உதவி அமைப்புகள், அதிகார அமைப்புகள், அரசின் பிரதிநிதிகள் என்று அனைத்து தரப்பினருமே இப்பிரச்சினையை பற்றி மூச்சு விடக்கூட அனுமதிக்கப்படவில்லை. கியூபா, சீனா, ஈரான், இந்தியா, ரஷ்யா என்ற மேற்கின் அரசியல் செல்வாக்கிற்கு எதிரான ஒரு புதிய அணி இலங்கையின் பக்கம் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை எட்டிப்பாக்க கூட விடாமல் தடுக்கப்பட்டது. ரஷ்யாவினதும் சீனாவினதும் பொருளாதார இணைவு இந்தியா ஈரான் ஆகியவற்றை மேற்கின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செய்வது மட்டுமின்றி திட்டவட்டமான புதிய இணைதலுக்கு வழிகோலின. சீன இந்திய ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகளின் இணைவு என்பது மேற்கு அல்லாத புதிய பொருளாதார விசையை தோற்றுவித்திருக்கிறது என்பது பல பொருளியல் வல்லுநர்களுடைய கருத்து. இந்த பொருளாதார வல்லரசு, புதிய ஆசிய பொருளாதார வல்லரசில் இந்தியாவின் பாத்திரம் தொடர்பாக சில புதிய பொருளாதார ஆய்வாளர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவுக்கு வந்து ஒரு சுயாதீனம் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய அழுத்தம் வரும்பொழுதெல்லாம் அது ஆசிய பொருளாதாரத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதாகவும், ஆசிய பொருளாதாரத்தினுடைய தலைமை சக்தியாக இருக்கின்ற சீனாவினுடைய அழுத்தம் வரும்பொழுதெல்லாம் அது அமெரிக்கா சார்பான நிலை எடுக்கின்ற ஒரு நெகிழ்வுத்தன்மைக்கு ஊடாக தனது பங்கை உலக முதலாளித்துவத்தில் வலுப்படுத்திக் கொள்கிற ஒரு போக்கு தென்படுகிறது என்று சொல்லியும், அதனுடைய அந்த போக்கினுடைய ஒரு இன்னும் ஒரு புதிய வடிவம் தான் இலங்கையில் நடத்தப்பட்ட இன அழிப்பில் சீனாவும் இந்தியாவும் கைகோர்த்து நின்றது என்ற ஒரு ஒன்று கருத்து கூட ஒரு இப்பொழுது புதிதாக பலரால் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் இது தொடர்பாக எவ்வாறு கருதுகிறீர்கள்?
இப்போ இந்த வன்னியில நடந்த படுகொலையை பொறுத்தவரையில் அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தீவிரமான முயற்சிகள் எதையும் மேற்கொண்டார்களா அவ்வாறு கருத முடியுமா என்பது முதல் கேள்வி. அவர்கள் மனித உரிமை என்பதை தங்களுடைய பொருளாதார அரசியல் நலன்களை சாதித்துக் கொள்வதற்கான ஒரு துருப்புச்சீட்டாகத்தான் தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். அந்த அளவில் அவர்கள் இலங்கைக்கு எதிராகவும் அதை எழுப்பினார்கள். அதற்கு மேல் ஒரு பாரிய அளவில் அதில் வந்து தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் மேலை ஏகாதிபத்தியங்கள் ஈடுபட்டதாக நம் கண்முன்னால் காணும் விவரங்களில் இருந்து அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ஏனென்றால் அப்படி இதையெல்லாம் மீறி, அதாவது ஒரு பிராந்திய மேலாதிக்க அரசையோ அல்லது மற்றவர்களையோ மீறிக்கொண்டு ஈழத்தமிழ் மக்களுடைய இனப்படுகொலையில் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு அமெரிக்காவிற்கோ மேற்கு உலகத்திற்கோ அங்கே பாரிய பொருளாதார நலன்கள் வளைகுடாவைப் போல அப்படிப்பட்ட பாரிய பொருளாதார நலன்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இலங்கை பொறுத்தவரையில் அதிகபட்சம் அது ராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இடத்தில் இருக்கிறது ஆசியாவில். அந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது மேலை நாடுகளுக்கு. அந்த அளவிலே வரம்புக்குட்பட்ட அளவில் இப்படி தலையிடுவது, அதை அந்த தலையீட்டை தன்னுடைய அரசியல் பொருளாதார ஆதாயத்திற்கு பயன்படுத்துவது என்ற வரம்பிற்கு மேல் மேலை நாடுகள் தலையிட்டதாக கருத முடியவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்தியா சீனா ரஷ்யா கியூபா ஈரான் போன்ற நாடுகள் வாக்களித்தது, இதை பொறுத்தவரையில் இது இந்தியாவுக்கு விசேஷமான நலன்கள் இருக்குது. இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இருக்கிறது போல அப்படிப்பட்ட விசேடமான நலன்கள் இலங்கையிலே இருக்குது. அதனால மேலை உலகத்தின் தலையீட்டிலிருந்து சிங்கள அரசை இந்தியா காப்பாற்றுகிறது என்று சொன்னால் இந்த போரை இந்தியா நடத்திக் கொண்டிருக்கிறது, அதை செய்துதான் ஆக வேண்டும். இந்தியா அது தன்னை டிஃபெண்ட் பண்ணிக் கொள்வதற்கு, தற்காத்துக் கொள்வதற்கு போர்க்களத்தில் இந்திய ராணுவ அதிகாரிகளை நிறுத்தி ஆயுதங்களை கொடுத்து ஒரு போரை நடத்திக் கொண்டிருக்கின்ற பிராந்திய வல்லரசு வேறொரு நாட்டையோ அல்லது தன்னார்வ தொண்டு அமைப்புகளையோ உள்ளே விட்டால் அதனுடைய பிரச்சனையை வந்து இந்தியா சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால அவர்களை உள்ளே விடாமல் தடுப்பதில் அவர்களுக்கு ஒரு முக்கிய பாத்திரம் இருக்கிறது. அது நீங்க இப்போ உள்நாட்டு விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் குஜராத் எடுத்துக்கொள்ளுங்களேன். குஜராத்தில் மோடிக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இது பண்ண போது அல்லது அமெரிக்கா விசா தர மறுத்த போது உடனே அது ஒரு பெரிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு சவடாலை போல பாரதிய ஜனதா கட்சி எழுப்பியது. அதுபோல இது தன்னுடைய வர்க்க நலனுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. அதை மேற்குலகமும் வரம்புக்குட்பட்ட அளவில் புரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மீறி தடுத்து நிறுத்தி மேற்கொண்டு அங்கே மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற அக்கறை எல்லாம் அவர்களுக்கு இல்லை. இது இரண்டாவது. மூன்றாவதாக, இந்த மேற்குலகின் பொருளாதார ஆதிக்கத்துக்கு எதிராக சீனா இந்தியா ரஷ்யா ஈரான் இப்படி ஒரு புதிய கூட்டணி உருவாகிறதா என்பதை பொறுத்தவரையில் அதுல இப்ப நமக்கு தெரிந்த ஒரு விவரம் என்ன என்று சொன்னால், ஒரு சர்வதேச அளவில் ஷாங்காய் கூட்டணி உருவாகி இருக்கிறது. அது அதுல முக்கியமாக சீனாவும் ரஷ்யாவும் பாத்திரமாட்டுகின்றன. அதனுடைய ராணுவ வலிமையை ரஷ்யா கொடுக்கிறது, அதனுடைய பொருளாதார வலிமையை சீனா வழங்குகிறது. மேலும் சில மத்திய ஆசிய நாடுகள் அதில் இருக்கின்றன. அந்த ஷாங்காய் கூட்டமைப்பிலே இந்தியா முதல்ல சேர தயங்கியது, சேர மறுத்தது, பின்னர் இப்போது வந்து அது சேர விருப்பம் தெரிவித்திருக்கிறது. அதுல அமெரிக்காவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய கோரிக்கை ஷாங்காய் கூட்டமைப்பில். அதே போல இங்கே சார்க்கிலையும் கூட அமெரிக்காவை பார்வையாளராக அப்படி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா வைத்திருக்கிறது. இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இப்படி ஒரு ஒரு மாற்று முன்னணியின் அங்கமாக இந்தியா இல்லை. இல்லை, இந்திய பொருளாதாரம் குறித்து, இந்திய பொருளாதாரத்தினுடைய சுயேட்சைத்தன்மை குறித்து பலதும் கூறப்படுகின்றன. ஆனால் யதார்த்தத்தில் உள்ள விவரங்களிலிருந்து அவற்றை பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். இதை பற்றி நிறைய ஒப்பீடு செய்த ஆய்வுகளும் நிறைய வெளிவந்திருக்கின்றன. இப்ப இந்திய முதலாளி வர்க்கம், இந்திய தரகு முதலாளி வர்க்கத்தின் வளர்ச்சி என்பது எதிலிருந்து வந்திருக்கிறது என்பது வந்து ஒரு ரெண்டு வரிகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தனியார்மய தாராளமய கொள்கைகளுக்கு பிறகு இந்திய அரசு அளித்த அசாதாரணமான வரி விலக்குகள், இரண்டாவது பொது சொத்துக்களை சூறையாடி அவர்களுக்கு வழங்கியது. இது ரெண்டும் இங்கே நடைபெற்றது. இல்லாத இன்னொரு காரணி என்ன என்று சொன்னால், பல அக்விசிஷன்ஸ் வெளிநாடுகளில் அவர்கள் ஆர்சிலரா அந்த மாதிரி கம்பெனிகள் அவர்கள் வாங்கி இருப்பதெல்லாம் எப்படி நடந்திருக்கிறது என்றால், பன்னாட்டு நிதி மூலதன கம்பெனிகளிடம் கடன் வாங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கடன் மிக பெருமளவுக்கு அதிகரித்திருக்கிறது. அது இப்படி இந்திய தரகு முதலாளிகளின் வளர்ச்சியை போல சித்தரிக்கப்படும் இது அதனுடைய சாராம்சம் அது அல்ல என்று கருதுகிறேன். அவர்கள் சுயேட்சி தன்மையை பெற்று விட்டார்கள் என்று கூற இயலாத சூழல் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக இந்திய தரகு முதலாளி வர்க்கத்தை தென்கொரியாவுடன் ஒப்பிட முடியுமா என்றால் அவ்வாறு இல்லை என்று கருதுகிறேன். இவர்கள் அவர்களை சார்ந்திருப்பவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று. இரண்டாவது, மேற்குலக ஏகாதிபத்திய நாடுகள் பன்னாட்டு நிறுவனங்கள் மென்மேலும் தங்களுடைய மூலதனத்தை நிதி மூலதனத்தை நோக்கி திருப்புவது, பினான்சியலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் என்று சொல்லுகிறார்களே, அப்படி அதில் அதிகமான வருவாய் இருக்கிறது என்ற கோணத்திலே அப்படி திருப்புகிறார்கள். ஆக தொழில் மூலதனம், கைவிடப்பட்ட தொழில்கள், அதிக லாப விகிதமற்ற தொழில்களை இவர்களுக்கு தள்ளிவிடுவது விற்பது என்பதும் இருக்கிறது. இவர்களுக்கும் அதை வாங்குவதற்கான நிறைய அவசியங்கள் இருக்கின்றன. காரணம், ஒரு சொந்தமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆய்வு, பேட்டன்ட் ரைட்ஸ் மற்றும் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிறுவனங்களை வாங்குவதன் மூலம் அப்படி சிலவற்றை பெற முடியும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். மொத்தத்தில் இப்படி ஒரு மாற்று சக்தியாக இவர்களுடன் இணைந்து இருக்கின்ற நிலைமையோ, அப்படிப்பட்ட விருப்பமோ, ரஷ்யா சீனாவுடன் இணைந்து நிற்கின்ற விருப்பமோ இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு இல்லை. இந்த அழுத்தங்கள் ஆசியா பக்கம், அமெரிக்கா பக்கம் அப்படி செய்வது என்பது இந்த மேனிபுலேஷன், இது எல்லா தரகு முதலாளி வர்க்கங்களுக்கும் உரிய ஒரு குணாம்சம் என்று கருதுகிறேன். ஆனால் அவர்கள் தங்களுடைய காலை எங்கே ஊன்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று கருதுகிறேன்.
புதிய திசைகள் தேடல் அமைப்பு குழுவின் இணையதளமான குரல் வைப்பில் பல நூற்றுக்கணக்கான கேள்விகள் வந்து குவிந்தவண்ணம் இருக்கின்றன. அவற்றில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை தோழர் பாலன் இப்பொழுது கேட்க விரும்புகிறார்.
என்னன்னா, தமிழகத்தில் வந்து இதுவரை புலிகளை வைத்து பிழைப்பு நடத்தியவர்கள் தம்மை இனம் காட்டியுள்ளனர், இது எவ்வகையான எதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளது என்பது ஒரு நேருடைய கேள்வி.
புலிகளை வைத்து பிழைத்து நடத்தியவர்கள் தம்மை இனம் காட்டியுள்ளனர் என்று சொல்லும் போது அதுல கொஞ்சம் அதை வகை பிரித்து பார்க்கலாம். இப்போ திருமாவளவனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவில் எல்லாம் போய் வந்தார். போய் வந்த பிறகு அந்த எதிர்த்தரப்பு நெடுமாறன் போன்றவர் மற்றவர்கள் இவர்களை விமர்சித்தார்கள். இந்த மாதிரி திருமாவளவன் துரோகம் செய்துவிட்டார். திருமாவளவன் நம்ம தேர்தல் போது கருணாநிதி அன்னைக்கு போன உடனே ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக இவர்கள் சொன்னார்கள். அவர் பதிலுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை வந்து அவர் பட்டியலிட்டு காட்டினார். இது ஒண்ணு. இரண்டாவது, வைகோ நெடுமாறன் போன்றவரை பொறுத்தவரையில அவர்கள் இன்னமும் தங்களை புலி அபிமானிகளாகத்தான் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பிரபாகரன் மரணம் அடையவில்லை என்பதை வலியுறுத்தி சொல்வதிலிருந்து, அதை திருமாவளவன் அதைத்தான் சொல்லுகிறார், வலியுறுத்தி சொல்வதிலிருந்து அவர்கள் தங்களை புலி அபிமானிகளாக பொதுவாக அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இப்போது இவர்களெல்லாம் புலிகளுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று தமிழக மக்கள் கருதுகிறார்கள், பெருமளவு தமிழக மக்கள் கருதுகிறார்கள். அப்படி இல்லை, அது ரொம்ப ஒரு சிறுபான்மையின் கருத்து இது. ஹலோ, புலி ஆதரவு என்பதே ஒரு வாய்ச்சோடால் அரசியலாகத்தான் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரியமான செயல்பாட்டுக்குரிய ஒரு விஷயமா நடக்கவில்லை. அதனால அவர்கள் புலிகளுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதனால் தமிழ் மக்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடிய நிலைமை அப்படி இல்லை. அது பொறுத்தவரையில் சில விஷயங்களை புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் யதார்த்த நிலைமைகளை எப்படி இருக்கிறதோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். உதாரணமாக இப்ப திருமாவளவன் எடுத்துக்கொள்ளுங்கள். அவரு வன்னிக்கெல்லாம் போய் வந்தார். பல வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் போய் புலிகளுக்கு ஆதரவாக சார்பாக உரையாற்றினார், பேசினார், இதெல்லாம் செய்தார். பிரபாகரன் கூட படம் எடுத்துக்கொண்டு விளம்பரப்படுத்திக் கொண்டார், எல்லாம் சரி. அதற்கு பின்னாலே காங்கிரஸோடு இந்த கூட்டணிக்கு வந்து மாறிவிட்டார். இப்ப இப்படி ஒரு தலைவர் நடந்து கொள்கிறார். அவருடைய கட்சியிலிருந்து யாராவது ஒரு 10 பேர் விலகி இருக்கிறார்களா? நடந்திருக்கிறதா அது போல. அல்லது ராமதாஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் இந்த மாதிரி போய் சேர்ந்திருக்கிறாரு, இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி வந்திருக்கிறார், எதை வேணா பேசி எங்க வேணா இருந்திருக்கிறார், அவர் கட்சியில் இருந்து யாராவது விலகி இருக்கிறார்களா, அதை பரிசீலித்து பாருங்கள். அல்லது வைகோ இவ்வளவு தூரம் பேசிக்கொண்டு ஜெயலலிதாவுக்கு காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறாரு, ஜெயலலிதாவின் புலி எதிர்ப்பு பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு, அதற்காக வைகோவின் கட்சியிலிருந்து யாராவது விலகி இருக்கிறார்களா, அதை பரிசீலித்து பாருங்கள். அப்ப அந்த தலைவர்கள் மட்டும் அல்ல, அந்த கட்சிகள் எவ்வாறு திரட்டப்பட்டிருக்கின்றன, ஒரு இன விடுதலைக்காக, சுயநிர்ணய உரிமைக்காக, ஜனநாயகத்துக்காக என்ற முறையிலே கட்டப்பட்ட கட்சிகள் அல்ல அவை. சாதி அடிப்படையிலோ பிழைப்புவாத அடிப்படையிலோ கட்டப்பட்ட கட்சிகள். அவர்கள் மக்களிடம் வாக்கு கேட்கிற பிளாங்க் அது வேறு, அது வேறு, அது இது அல்ல. புலி ஆதரவு என்பது அது தனியா ஒரு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து நிலை, அவ்வளவுதான். அது தமிழ் மக்களுடைய வெறுப்பை இவர்கள் மீது ஏற்படுத்தும் அளவுக்கான சூழல் என்பதை இங்கே ஏற்படவில்லை. அது மாதிரி அது ரொம்ப ஒரு சிறுபான்மையான முன்னணியாளர்களுக்கு மட்டும் உரிய விஷயமாகத்தான் இருக்கு.
அந்த பெரும்ப வாக்கு கட்சிகளுடைய பாராளுமன்ற வழி வாக்கு கட்சிகளுடைய புலி ஆதரவு, அதாவது திருமாவளவன் வைகோ போன்றவருடைய புலி ஆதரவு போக்கு என்பது மறுபக்கத்தில் பொருளாதார நலன்கள் சார்ந்ததாகவும் இருக்கின்றது என்று பரவலாக கருத்து நிலவுகின்றது. சொல்லுங்கள்.
அது இங்கேயும் அது சொல்லப்படுகிறது, இங்கேயும் சொல்லப்படுகிறது, அது உண்மையும் கூட. அது ஒரு வகையான உறவை அவர்கள் பேணி வந்தார்கள், ஒரு வகையான புலிகளும் கூட அப்படி பயன்படுத்திக் கொள்வது, இவர்களை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்கின்ற அதே நேரத்தில் ஆகிற வரைக்கும் ஆகட்டும் என்று பயன்படுத்திக் கொள்வது, அதற்காக ஏதேனும் செய்து தருவது பொருளாதார ஆதாயங்களை என்ற நோக்கில் அவர்கள் கையாண்டார்கள் என்பது உண்மை. இது இப்போ நடக்கல. எனக்கு தெரிந்து 83 ஈழ விடுதலை போராட்டம் போராளி குழுக்கள் இங்கே தமிழகத்துக்கு வந்த காலத்திலிருந்து நான் பார்க்கிறேன், இவர்களை ஈழ ஆதரவாளர்கள் என்ற பெயரில் அவர்களை அண்டி பிழைக்கின்ற, அவர்கள் கையில் அதிகம் பணம் புரளுவதால் அதை வைத்து பிழப்பு நடத்துகின்ற கூட்டம் 83 இங்கே உருவாயிடுச்சு. அதனால் சிறு சிறு ஆதாயம் அடைந்தவர்கள், பல தொழில்களை உருவாக்கி கொண்டவர்கள், அவர்களுடைய பினாமிகளாக செயல்பட்டவர்கள் என்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. யாரு அடையாளம் கண்டுபிடிப்பதே கடினம். அதனால அரசியல் அரங்கில் அது நிரவி இருக்கிறது, அப்படி பயன்படுத்திக் கொள்வது. ஆனால் இவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பது புலிகளுக்கும் தெரிந்துதான் இருந்தது. யார் யாரை பயன்படுத்திக் கொண்டு இறுதியில் வெல்லப்போகிறார்கள் என்பதுதான் வந்து விடை தெரியாத கேள்வியாக இருந்ததே தவிர, மற்றபடி ரெண்டு பேரும் அது தெரிந்துதான் இருந்தது.
மற்ற ஒரு கேள்வி என்னன்னு சொன்ன, இலங்கை தமிழர் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக, அதாவது இந்த போராட்டத்தினுடைய குறிப்பா நீங்கள் ஒரு இடைக்கட்டத்தில் பேசும்போது சொன்னீங்கன்னு சொன்னா, இன்றைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் என்பது வந்து தேசிய விடுதலை போராட்டம் முற்போக்கானதா என்ற கேள்வி வரைக்கும் வந்து அதை எப்படி கொண்டு போகணும் என்ற விஷயத்துல, அப்ப இன்றைக்குள்ள நிலைமையில் வந்து இலங்கையில வந்து இன முரண்பாடு என்பது ஒரு ஒரு தவிர்க்க முடியாத காரணி,
பிரதான முரண்பாடு
என்று அரசியல் மொழி சொல்லதா இருந்தால், அந்த வகையில் வந்து இந்த பிரச்சனையை தவிர்த்து இன்னும் வந்து குறிப்பாக மக்களுடைய இணைவில், மக்களுடைய ஒற்றுமையில், உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதென்ற எங்களுடைய கோட்பாட்டு முடிவுகள் வந்து குறிப்பாக இன்றைய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பான இந்த முரண்பாடு வந்து எப்படி தீரும், அல்லது இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களுடைய எதிர்காலம் எதிர்கால தீர்வு எப்படி அமையும் என்றது உங்களுடைய கருத்து.
இது ஒரு இலங்கையில செயல்படக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது அங்குள்ள ஜனநாயக சக்திகள் தங்கள் நாட்டு நிலைமையை எடை போட்டு முடிவு செய்ய வேண்டிய விடயம். இதுல வந்து ஒரு பெரிய எண்ணம் தோரணையில நாம் கருத்து கூற முடியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த தமிழ் தேசிய வாதம் என்பது பல தவறுகள் காரணமாக ஒரு பின்னடைவுக்கும் முட்டுச்சந்துக்கும் வந்திருக்கிறது. இப்போது நம்முடைய கோரிக்கை என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை, சம உரிமை, இதுதான் வந்து அடிப்படையில் கோரிக்கை. அதை மறுப்பதிலிருந்து தான் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் தொடங்குது. அப்போ அது தமிழ் தேசியவாதம் என்ற சட்டகத்திற்குள் இருந்து மட்டும்தான் அதை சாதிக்க முடியுமா என்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த இன முரண்பாடுகள் இருக்குது. இப்பொழுது தமிழ் மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள், சிங்கள பேரினவாதம் இன்னமும் மேலோங்கித்தான் இருக்கிறது என்ற நிலைமையை வந்து ஒரு நிரந்தரமாக வைத்து பார்க்க வேண்டாம் என்று கருதுகிறேன். இப்போ இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன், 92 அயோத்தி மசூதி இடிப்பை தொடர்ந்து பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய எழுச்சி வளர்ச்சியை கண்டது. இந்து மதவெறியை வட இந்தியா முழுவதும் அதனால் பரப்ப முடிந்தது. மிக குறுகிய காலத்தில் காங்கிரசுக்கு மாற்றான ஒரு கட்சியாக அதனால் வர முடிந்தது. ஆனால் அந்த இந்து மதவெறி அரசியலை வைத்துக் கொண்டு தொடர்ந்து அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது, மக்களிடம் அதை கடைபிடிக்க முடியாது என்ற நிலைமை யதார்த்தத்திலே தோன்றியது. இந்து மதவெறிக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்துவிட்டன இந்தியாவிலே. அதனால மதசார்பின்மை கருத்து மேலோங்கிவிட்டதால் அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் என்பதை விட வாழ்க்கை சூழல், மறுகாலனியாக்க கொள்கைகள் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பாதிப்பு, இந்த கொள்கைகளைத்தான் பாரதிய ஜனதாவும் கடைபிடிக்கிறது என்ற நிதர்சனமான உண்மை, அதிலிருந்து இந்த மதவாத அரசியல் நமக்கு உகந்தது அல்ல என்ற கருத்துக்கு பெரும்பான்மை இந்துக்கள் வந்துவிட்டார்கள், பாரதிய ஜனதாவை நிராகரிக்கிறார்கள். அதனால் இந்து மதவாத அரசியலை முன்வைத்து நாம் பெரும்பான்மை பெற முடியாது என்ற நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்படுகிறது. அப்ப இது ஒரு மாற்றம். யுவ விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தாலும் கூட சமாதானத்தை முன்னிறுத்தி வாக்கு கேட்ட அதிபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வந்துட்டு வேற ஒன்றை செய்திருக்கிறார்கள். சிங்கள மக்கள் மத்தியில் இருந்தும் போதும் இந்த போர், ஒரு சமாதானம் வேண்டும் என்ற கருத்து வரத்தான் செய்திருக்கிறது. அதனால நம் முன் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த புறம் பேரினவாதம், அந்த புறம் இதற்கு ஒரே மாற்று தமிழ் தேசியவாதம் என்ற கருத்து. இது இரண்டும் அவர்களுடைய திசையில்தான் அவர்கள் அதை எடுத்துச் செல்வார்கள், அதை நாம் அனுமதிக்கின்ற வரையில். அதனால இப்போ நம்ம ஒரு உழைக்கும் வர்க்கம் என்ற முறையில் மக்களை திரட்டுவது என்பது ஒரு கனவாகிவிட்டது, இனிமேலும் அது சாத்தியமில்லை, இந்த தேசிய இன பிளவு என்பது நிரந்தரமாகிவிட்டது என்ற கோணத்தில் இதை நாம் அணுக வேண்டாம் என்று கருதுகிறேன். 1947-48 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடக்காத படுகொலைகளா, அதற்கு பிறகு இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழவே முடியாது என்ற அளவுக்கு ஒரு வன்மமும் பகைமையும் தோன்றியதாக இனி முடிந்துவிட்டது காலம் என்றெல்லாம் கருதிய காலம் உண்டு. ஆனால் அது மாற்றம் பெறுகிறது. அப்படி ஒரு மாற்று வர்க்க போராட்ட அரசியலை முன்னெடுப்பதன் மூலமாகத்தான் பெரும்பான்மை சிக்கல்கள் மத்தியிலேயே தேசிய சுயநிர்ணய உரிமையை தமிழ் மக்களுக்கு வழங்குவது, சம உரிமையை வழங்குவது என்பது அவர்களுக்கு வழங்கும் சலுகை அல்ல, அது வந்து ஒரு சமாதானத்துக்கும் நல்வாழ்வுக்கும் நமக்கு நாமே வழங்கிக் கொள்ளும் ஒரு வெகுமதி என்ற புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்த முடியும். இதை வந்து நம்ம ஒரு ஒரு கால இதுக்குள்ள சிக்கிக் கொண்டு இதை பார்க்கக்கூடாது என்று கருதுகிறேன். இது குறித்து இன்னொரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பாரிய விஷயமா இருக்கிறதுனால அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். தேசிய இனம் என் பிரச்சனையை காட்டிலும், அல்லது தேசிய இனத்தின் வரலாற்றை காட்டிலும் நெடியது சாதியின் வரலாறு. பல ஆயிரம் ஆண்டு வரலாறு இருக்குது அதுக்கு. சாதிய ஒடுக்குமுறை என்பது தேசிய இன ஒடுக்குமுறையை காட்டிலும் கொடியது, அதை யாரும் மறுக்க முடியாது என்று கருதுகிறேன். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது செலுத்தப்படும் ஒடுக்குமுறை என்பது. அப்போ இந்த ஒடுக்குமுறையை எப்படி தீர்த்தது? இந்த சாதி ஒடுக்குமுறையை சாதி ரீதியாகத்தான் தீர்க்க வேண்டும். முதலில் தலித் விடுதலை, முதலில் சாதி ஒழிப்பு, அப்புறம்தான் வர்க்க போராட்டம் என்ற கருத்தை பெரியார் இயக்கம் முதலாக இன்றைய தலித் இயக்கங்கள் வரை பலரும் பேசி வந்திருக்கிறார்கள். அது எங்கேயாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது உண்டா, நடைமுறைப்படுத்தப்பட்டது படுவது சாத்தியமா என்பதை சிந்திக்க வேண்டும். சாதியோ தேசிய இனமோ, இந்த அடையாளங்களும் இந்த சமூக கட்டுமானங்களும் காலப்போக்கில் கரைகின்றவை, வளர்கின்றவை அல்ல, அழிகின்றவை. வர்க்க ரீதியான பிரிவினை என்பதுதான் நாம் சமூகத்தில் காண்கின்ற வளர்ச்சி. இது ஏதோ கம்யூனிஸ்டுகள் சொல்கிறார்கள் என்பதற்காக யாரும் இதை பார்க்க வேண்டியதில்லை. கண்முன்னால் நமக்கு தெரிகின்ற உண்மை இது. ஆக இந்த வர்க்க போராட்டத்தில் இருந்துதான் இனப்பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும், சாதி பிரச்சனையையும் தீர்த்துக் கொள்ள முடியும், தீண்டாமையை ஒழிக்க முடியுமே தவிர வைசி வேசா தலைகீழாக இப்படி செய்வது என்பது சாத்தியமற்றது. அதனால வர்க்க போராட்டத்தை ஏதோ ஒரு கனவு, அது ஒரு ஐடியலிசம் என்பது ஒரு தேசியவாதத்தினுடைய பொய்ப் பிரச்சாரம், அது உண்மை அல்ல.
தொடர் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தினுடைய சாராம்சமாக, தேசிய விடுதலைக்கு ஊடான வர்க்க விடுதலை என்கிற தமிழ் பேசும் மக்கள் மத்தியில 83களில் இருந்து முன்வைக்கப்பட்ட முன்மொழியப்பட்ட கருத்துக்களுக்கு மாறாக வர்க்க விடுதலை என்பதுதான் தேசிய விடுதலையை உருவாக்கும் என்கிற மறுதலையான கருத்தை நீங்கள்
மருதையனுடன்
தற்காலிகமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவருடைய மறுநிணைப்பை இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் பெற்றுக்கொள்வோம். அதேவேளை புதிய திசைகளுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான குரல் வெப் ஊடாக இணைந்து கொண்டுள்ள நூற்றுக்கணக்கான வாசகர்களுக்கும் அரசியல் ஆர்வலர்களுக்கும் எமது நன்றிகள். இவரிடமிருந்து பல கேள்விகள் வந்தவுடனே இருக்கின்றன. நாங்கள் எல்லா கேள்விகளையும் தோழர் மரதனிடம் முன்வைக்க முடியாமல் இருந்தாலும், கலந்துரையாடலுக்கான கேள்விகளாக கொண்டு செல்ல முடியாமல் இருந்தாலும், முக்கியமான கேள்விகளை நாங்கள் அவரிடம் கேட்டு உங்களுக்கு பாதலை பெற்று தர முயல்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் கேள்விகளை கேட்டு உங்களுடைய பங்களிப்பை நல்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். மறுபக்கத்தில் குரல் வெப் தொடர்பாக சில அறிமுகம் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தாலும், குரல் வெப் என்பதும் புதிய திசைகள் என்ற அமைப்பை பற்றி கூறுவதானால், புதிய திசைகள் என்ற புலம்பெயர் அரசியல் ஆர்வலர்களின் அமைப்பானது தமிழ் பேசும் மக்களின் போராட்டத்தின் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய சிந்தனை முறையை நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்பதன் நோக்கமாக கொண்டு உருவானது. இதே வகையில் பல இனியொரு போன்ற பல இணையதளங்கள் இதே வகையான வேலையை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு குழுநிலை அமைப்பாக தொடர்ச்சியாக தேடலிலும் கல்வெட்டுகளிலும் பரந்துபட்ட விவாதத்தை உருவாக்கி அதை மக்கள் முன் வைப்பதாகவும், பன்முக அரசியலை, அதிகாரத்துக்கு எதிரான பன்முக அரசியலை முன்னிறுத்துவதை நோக்கமாக கொண்டு புதிய திசைகள் உருவாகியுள்ளது. இந்த வகையில் குரல் வெப்பு இணையதளத்தின் ஊடாக பங்களித்த அனைத்து நேயர்களுக்கும் நாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கையில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் அதிகாரத்திற்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியான தோல்வியை தழுவிக் கொண்டு வந்திருக்கின்றன. இந்த நிலையில் பரந்துபட்ட மக்களின் பங்களிப்பும், பரந்துபட்ட அரசியல் ஆர்வலர்களின் அமைப்புகளினதும் பங்களிப்பும் தான் இந்த எதிர்காலத்தில் எதிர்ப்பு இயக்கங்களையும் எதிர்ப்பு அரசியலையும் வெற்றியை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரே வழியாக அமைய முடியும் என்று பலரும் கருதுகின்ற நிலையில், புதிய திசைகளின் வரவு புலம்பெயர் அரசியலிலும் தமிழ் பேசும் மக்களின் அரசியலிலும் ஏன் உலக அரசியலிலும் முக்கியமானதாக கூட எதிர்காலத்தில் அமையலாம். இந்த நேரத்தில் தோழர் மரதன் மறுபடியும் இணைந்து கொண்ட நிலையில் தொடர்பாளன் மரதனுடன் அடுத்த உரையாடலை ஆரம்பிப்பார்.
தோழர் இணையதளத்தில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேள்வி கேட்டிருக்கார்கள். தோழர் மரதன் சற்று முன்னர் பேசும் முன்னர், இந்தியாவில் தனிநாடு கோரிக்கை எழுந்த போதிலும் தமிழர்களோ தமிழன் பெயரில் அரசியல் செய்வர்களோ அதை ஆதரிப்பதில்லை என்று கூறினார். அப்படி என்ன பிரச்சனை இந்தியாவில் உள்ளது என்பது ஒரு நேருடைய கேள்வி.
இந்தியாவிலே மிக முக்கியமான இரண்டு பகுதிகளிலே தேசிய இன சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டங்கள் நடைபெறுகின்றன. ஒன்று காஷ்மீர். காஷ்மீர் என்பது 1947 ஆகஸ்ட் 15 நாள் இந்தியாவில் இல்லை. அது ஒரு தனியான சமஸ்தானமாக இருந்தது. இந்த காஷ்மீரின் மன்னர் இந்தியாவில் சேர்வதா பாகிஸ்தானில் சேர்வதா என்பதை முடிவு செய்யாமல் இருந்தார். அதற்கு பிறகு பாகிஸ்தான் படைகள் அங்கே தலையிட்டு ஆக்கிரமிக்க முயன்ற போது உதவுவதாக சொல்லி இந்தியா அங்கே சென்றது. அதன் பிறகு இந்தியாவுடன் இணைந்து கொள்வதாக அவரிடம் வந்து ஒத்துதலை நிர்பந்தப்படுத்தி பெற்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, அது பெரும்பான்மை மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு பிளபிசைட் வாக்கெடுப்பின் மூலமாக அவர்கள் இந்தியாவுடன் சேர்ந்திருப்பதா பாகிஸ்தானுடன் சேர்ந்திருப்பதா தனியாக செல்வதா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்பதை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதை அமல்படுத்தவில்லை. அதன் பின்னர் தொடர்ச்சியாக பல ஆட்சி கொழுப்புகள் சதிகள் இதையெல்லாம் அரங்கேற்றியதன் விளைவாக ஒரு 80களின் இறுதியிலே அங்கு ஆயுதப் போராட்டம் தீவிரமடைந்தது. அதில் நிறைய சிதைவுகள் இருக்கின்றன இலங்கையைப் போலவே. ஆனால் அந்த போராட்டத்தை ஏறத்தாழ இந்திய ராணுவத்தின் ஒரு 40% இந்திய ராணுவம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒடுக்குமுறையிலே 100,000+ மேற்பட்ட மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னமும் இந்திய ராணுவம் அங்கே இருக்கிறது. இது காஷ்மீர். அடுத்தது வடகிழக்கு இந்திய மாநிலங்கள், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், அசாம் போன்ற மாநிலங்கள். அந்த மாநிலங்கள் பிரச்சனையும் அப்படித்தான். அங்கேயும் ஒரு வெகு நீண்ட போராட்டம் நடைபெற்று அவற்றை ஒன்று அடக்குவது, இரண்டாவது நிறுவனமயப்படுத்துவது என்ற இரண்டு முறைகளை மட்டும்தான் வந்து இந்திய அரசு கடைபிடிக்கிறது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், இப்ப சமீபத்திலே காஷ்மீரில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். மொபைல் போன்ல ப்ரீபெய்ட் அங்கே கிடையாது, ஏனென்றால் அதை தீவிரவாதிகள் பயன்படுத்துவார்கள் என்று. அந்த வடகிழக்கு இந்திய மற்றும் காஷ்மீர் மாநிலங்களில் பாரிய தொழில் முயற்சிகளோ தொழிற்சாலைகளோ கல்வி வசதிகளோ மருத்துவ வசதிகளோ சாலை வசதிகளோ கிடையாது. அது ஒரு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பிரதேசமாக தான் இந்திய ராணுவத்தால இந்திய அரசால கையாளப்படுகிறது. இவைதான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தேசிய இன பிரச்சனைகள்.
இந்த புலிகள் அமைப்பு தொடர்பாக, புலிகள் அமைப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பல வகைப்பட்டதாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் நீங்கள் புலிகளை ஒரு கட்டத்தில் தேசிய சக்திகளாக கூட பார்த்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். அது உண்மையாது.
அதாவது புலிகளை பொறுத்தவரையில் தமிழகத்திலிருந்து அவங்கள வந்து ஒரு பாசிஸ்ட் சக்தியாக இருக்கிறார்கள் என்று முதன்முறையாக குறிப்பிட்டு நாங்கள் தான் விமர்சனம் செய்தோம். அதன் பின்னர்
இதுதான் உங்களுக்கும் புலிகளுக்கும் இடையிலான முரண்பாடாக வளர்ந்ததோ என்னவோ தெரியவில்லை. என்னடா பாலன் தொடர் பாலன் இப்போது இணையதளத்தில் எனக்கு ஒரு கேள்வியை சுட்டு காட்டுகிறார். கேள்வியை கேட்டவர்களுடைய பேர் தெளிவாக இல்லை, ஆனால் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார் என்று சொன்னால் பாலன் அதற்கு
அந்த கேள்வி என்னென்ன, ராஜீவ்காந்தியின் கொலைக்கு உங்கள் அமைப்பை காரணமாக புலிகள் செய்தியாளர்கள் சொன்னது உண்மையா?
சொன்னார்கள். ஆனால் அது அல்ல முரண்பாட்டுக்கு காரணம். நாங்கள் வந்து அந்த இயக்கம் புலிகள் அமைப்பு அதனுடைய நடைமுறை அது ஒரு சாசத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதை 85 முதல் விமர்சனம் செய்து எழுத தொடங்கினோம். அதற்கு பிறகு இப்ப இந்த ராஜீவ்காந்தி விஷயங்கள்லாம் பின்னால வருது. அதற்கு பிறகு 87 இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு நிகழ்ந்த போது அதை புலிகள் எதிர்த்து நின்றார்கள், போராடினார்கள் என்பதனால் மற்ற இந்த அந்நிய தலையீட்டை எதிர்க்கின்ற மற்ற ஜனநாயக இயக்கங்களோடு ஒன்றுபட வேண்டும் என்று புலிகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்து புலிகளுடைய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்தோம். இங்கே அதை அங்கீகரித்து அதை ஆதரித்தோம். தேசிய சக்தி என்ற அடிப்படையில் அல்லது இந்திய மேலாதிக்க ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை ஆதரித்தோம். அதன் பின்னர் ராஜீவ் கொலை நடந்தது. ராஜீவ் கொலை நடந்த போது ஒரு முக்கியமான விடயத்தை இலங்கையர் தமிழர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ராஜீவ் கொலை நடந்த போது தமிழகத்தில் இருந்த ஒரே ஒரு அமைப்பு நாங்கள் மட்டும்தான் இந்த கொலைக்காக கண்ணீர் விட வேண்டியதில்லை, இது அரசியல் ரீதியில ஒரு சரியான நடவடிக்கையா என்பது அப்பாற்பட்ட விஷயம், இதை புலிகள் செய்தார்களா செய்யவில்லையா என்பதும் கூட இனிமேல் தான் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் வந்து கொலை நடந்த அடுத்த மாத இதழிலேயே எழுதியது.
அதாவது நீங்கள் அடிப்படையில் நீங்கள் அடிப்படையில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ரஜீவ்காந்தியினுடைய, நான் உங்களுடைய பத்திரிகை கூட வாசித்திருக்கிறேன், ரஜீவ்காந்தியினுடைய கொலை என்பதற்கான முறைமை தவறானதாக இருந்தாலும், ரஜீவ்காந்தி கொலை செய்ய ரஜீவ்காந்திக்காக கண்ணீர் விடக்கூடாது. ஏனென்றால் ரஜீவ்காந்தி என்பவர் ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி. அவர் இலங்கை தமிழ் மக்களுக்கு நிறைய துரோகங்கள் செய்திருக்கார். அவருடைய கொலைக்காக கண்ணீர் விடக்கூடாது என்று இந்திய மக்களை நீங்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம் நினைவிருக்கிறது. இவர் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இணையதளத்தில் இன்னொரு கேள்வி வருகிறது.
பிறகு நீங்க கேட்ட கேள்வியில கிட்டு தான் அப்படி பேட்டி கொடுத்தார்,
லண்டன்ல இருந்து அந்த பேட்டியை கொடுத்து நினைக்கிறேன் இல்லையா. ஆக அந்த ரஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட காலகட்டத்தில் வந்து கருணாநிதியுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து மிகப்பெரிய அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன அவர்கள் மீது இல்லையா. அந்த நேரத்தில் உங்களுடைய உறுப்பினர்கள் மீதும் அதே மாதிரியான அடக்குமுறைகள் கட்டவிழ்த்தப்படப்பட்டிருக்கும் நினைக்கிறேன்.
ஏராளமான அடக்குமுறைகள், பயங்கரவாத தடை சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், ராஜதுரோக சட்டம் எண்ணிறந்து தோழர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள்.
மற்ற விஷயம் என்ன தொடர் ஒன்று வந்து, நீங்கள் அந்த காலகட்டத்தில் அதாவது ராஜீவ்காந்தியுடைய கொலை காலகட்டம் சரி, ஈழ போராட்டத்திற்கான முனைப்பான காலகட்டங்கள் நடந்த போராட்டங்களும் சரி, தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருந்தே அடுத்த இன்னும் சகோதர மார்க்சிஸ்ட் அமைப்புகளுடைய நடவடிக்கை தொடர்பாகும், அவருடன் நீங்கள் இணைந்து வேலை, அதாவது இல்ல போராட்டம் சம்பந்தமாக வந்து உங்களுடைய அமைப்பு செய்த விஷயங்களை பற்றி இதுவரைக்கும் நீங்க விளக்கம் தந்திருந்தீங்க. என்னன்னு சொன்னா அதே நேரத்தில் வந்து உங்களுடைய தோழமை அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மற்ற
அமைப்புகளுடையான
விடயங்களும் அப்படி இணைந்து வேலை செய்வதற்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி சொல்ல முடியுமா?
குறிப்பாக ஈழ பிரச்சனையை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் அமைப்புகள் என்ற பிற அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் எங்களுக்கும் மற்ற இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாத அமைப்புகளுக்கும் எங்களுக்கும் இருந்த ஒரே முரண்பாடு, மிக முக்கியமான முரண்பாடு, புலிகள் குறித்து நாங்கள் விமர்சித்தது. புலிகளை விமர்சனம் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மற்ற எல்லா மார்க்சிஸ்ட் இயக்கங்களுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது, அல்லது இன்னமும் இருந்து வருகிறது. அப்ப புலிகளை பாசிஸ்டுகள் என்று விமர்சனம் செய்வதே ஈழத்தமிழ் மக்களுடைய விடுதலைக்கு எதிரான நடவடிக்கை. புலிகளை விமர்சித்துவிட்டு ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க முடியுமா, இது ஒரு முரண்நிலை என்பதுதான் அவர்களுடைய விமர்சனமாக இருந்தது. எனவே ஈழ போராட்டம் தொடர்பாக இந்த ஒரு பிரச்சனை காரணமாகவே மற்றவர்களோடு இணைந்த நடவடிக்கை என்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிகவும் குறுகியதாகிவிட்டன.
இதைவிட இன்று புலம்பெயர் நாடுகள், புலம்பெயர் தமிழர்கள் வாழ்கிற புலம்பெயர் நாடுகளை இணைத்து இங்கிருக்கிற புலம்பெயர் அரசியல் ஆர்வலர்கள் பல அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேசியவாதிகள் அல்லது தேசியத்தை முழுக்க முழுக்க தூய தேசியவாதத்தை முன்னிறுத்துபவர்கள் நாடு கடந்த நாடுகடந்த தமிழ் அரசு, அதாவது டிரான்ஸ் நேஷனல் ஸ்டேட் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு குழுவினர் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து தேர்தல்கள் கூட நடத்த வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரான்ஸை சேர்ந்த கிபி அரவிந்தன் போன்றவர்கள் அதில் முன்னிற்கிறார்கள் நினைக்கிறேன். தவிர அமெரிக்கா போன்ற நாடுகளின் நிதி வளங்களில் இயங்குகின்ற தன்னார்வ அமைப்புகள், எங்களுக்கு தெரியும் தன்னார்வ அமைப்புகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி, புரட்சிக்கு எதிரான தன்மைகளை கொண்டிருந்தது என்று சொல்லி, அப்படியான அமைப்புகள் இன்று மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவர்களில் ஒரு பகுதி இலங்கை அரசு சார்பாக சார்பான நிலைப்பாட்டை எடுக்கின்றன, இன்னொரு பகுதி நேற்று சுவிட்சர்லாந்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கின்றது, இன்றைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கும் அது நடக்கிறது நினைக்கிறேன். அந்த கூட்டத்தை இங்கு இங்கிலாந்தை மையமாக கொண்ட புலம்பெயர் அமைப்பான தமிழ் தகவல் நடுவம், தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க நிதியில் இயங்குகின்ற அந்த அமைப்பு எல்லா இலங்கை தலைவர்களையும், இலங்கையில் இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் இபிடிபி, டிஎன்ஏ போன்ற அமைப்புகள், முக்கியமான எல்லா அமைப்புகளையும், 23 அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை சுவிசில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது முதலாவது கேள்வி. இதனுடைய தொடர்ச்சியாக நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கலாம்னு சொன்னால், புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்கள் எவ்வாறான வேலைகளை இலங்கையில் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை ஊக்கப்படுத்துவதற்கு எவ்வாறான வேலைகளை முன்னெடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாலன், நீங்கள் கூட இதை சொல்லலாம், புதிய திசைகளுடைய எதிர்கால வேலைகள் எப்படியாக இருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் மரதனிடமிருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம்.
நிச்சயமா, இங்க வந்து புதிய விஷயங்களுடைய தொடக்கத்தினுடைய மையம் கூட இன்றைக்கு, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு உருவாயில குறிப்பான சூழ்நிலையொட்டி புதிய தேவை, அந்த போராட்டத்துடைய தொடர்ச்சி என்ற அடிப்படையில வந்து அங்கே உள்ள நடந்த விடயங்கள் என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன, இந்த போராட்டத்தின் அடுத்த போக்கு எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமான ஒரு தொகுப்புடன், குறிப்பாக புலம்பெயர் சூழலில் இருந்து கொண்டு நாம் அங்குள்ள மக்களுக்கான தீர்வு வைப்பது என்பதில் நாங்கள் எந்த வகையிலும் உடன்படவில்லை. ஏன்னு சொன்னால், அது அந்த வழி சூழலில் இருந்து கொண்டு அங்குள்ள சூழ்நிலையை மதிப்பிடுவது என்பது மிகவும் ஒரு சிரமமான விடயம், அது சரியான விடயமாக கூட இருக்காது என்று பார்க்கிறோம். ஆனால் அதே நேரம் அந்த அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு உரிமைக்கான போராட்டம், ஒரு எழுச்சிக்கான போராட்டத்துக்கான ஒரு பின்தளமாக வந்து இங்கு உள்ள புலம்பெயர் சூழல் இருக்கும் என்ற அடிப்படையில் இங்கே வந்து முதல் தொடர்ச்சியான இந்த இள விடுதலை போராட்டத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு பார்த்தமே இருந்தால் அது ஒரு தலைகள் முறையில் நடந்து முடிந்தது என்பதைத்தான் எங்களுடைய தொகுப்பாக இருக்கிறது. தலைகள் முறை என்று சொல்ல வர்றது வந்து, அதாவது ஒரு ஒரு இந்த போராட்டத்துக்கான வழிமுறை என்ன, அதுக்கான கொள்கை என்ன, அந்த போராட்டத்தினுடைய சக்திகள் அதனுடைய வரிசை என்பதை நிர்ணயிப்பதை விட அன்றைய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட போராட்டம் அதன் போக்கிலேயே வளர்ந்து கடைசியாக இன்றைய நிலையில் வந்து நிற்கிறது என்றுதான் எங்களுடைய பொதுவான தொகுப்பு. இது குறிப்பான ஆய்வுகளும் குறிப்பான விவாதங்களும் நடத்த வேண்டும் என்னுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயங்களை இங்கே எடுத்திருக்கிறோம். ஏன்னா இதுக்கு பல வகையான விவாதங்களும் பல வகையான கருத்துக்களும் எங்களுக்கு உள்வாங்க வேண்டியிருக்கு. அதே நேரம் இந்த போராட்ட எங்களுடைய இந்த தொடர்ந்த போராட்டத்தில் வந்து யார் நண்பர்கள் யார் எதிரிகள் என்பதில் கூட இதுவரைக்கும் பெருந்தவறு இழைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இன்றைய நிகழ்ச்சியில வந்து மக்கள் கலை இலக்கலத்தின் சார்பாக நீங்கள் வந்து இருப்பது என்பதுடைய தொடக்கம் என்பது கூட இந்த போராட்டத்தில் வந்து
உண்மையாளர்களை அடையாளம் காணுதல் என்பதனுடைய ஆரம்பமாக கூட இருக்கலாம். நாங்கள் புலம்பெயர் மக்களோ அல்லது தமிழ் ஈழத்தமிழ் மக்களோ வந்து நண்பர்களை அடையாளம் காண்பதற்கு, நண்பர்களையும் எதிரிகளையும் அடையாளம் காண்பதற்கான ஒரு ஆரம்பமாக கூட இது அமையலாம். நீங்கள் சொல்லுகிற பல விஷயங்கள் பல பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். அதாவது எவ்வாறு திருமாவளவன், நெடுமாறன் போன்றவர்கள் அங்கு நடந்த உண்மையான மக்கள் சார்பான விட்டுக் கொடுப்புக்கும் சரணடைவுகளுக்கும் அப்பாலான போராட்டங்களை மழுங்கடித்து இலங்கை அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலைக்கு ஆதரவாக நடந்து கொண்டார்கள் என்று நீங்கள் கூறுகிற விஷயங்களும், நீங்கள் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அந்த போராட்டத்தில் போர்க்குணத்தோடு பங்கு பெற்றியது என்ற விஷயங்களும் வந்து பல பேருக்கு புதியவை ஆக, நாங்கள் நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான ஆரம்பமாக கூட இது அமையலாம் என்பதே எனது கருத்து. அதேவேளை இந்த ஆரம்பத்தில் குறிப்பாக நாங்கள் நாடு கடந்த அரசு, தமிழீழ அரசு, டிரான்ஸ்நேஷனல் ஸ்டேட் என்பது பற்றியும், இங்கு புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலான அரசியல் தேசிய துய தேசியவாதிகளின் செயல்பாடுகள் பற்றியும் உங்கள் விமர்சன பார்வையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்கிறோம்.
இந்த நாடு கடந்த ஈழ அரசு என்பதை பொறுத்தவரையில புலிகள் இயக்கத்தினுடைய ஆதரவாளர்கள் அதனுடைய பிரமுகர்களால் உருவாக்கப்படுகிறது என்றுதான் நான் அதை பற்றி அறிகிறேன். ஒரு அரசு எதன் அடிப்படையிலே நிற்கும், ஒரு ஒரு மக்கள் அடித்தளம், அதற்கு ஒரு பிரதேச அடித்தளம் எதுவும் இல்லாமல் நாடு கடந்த அரசு என்றொன்று தனியாக நிற்கிறது என்று சொன்னால் உள்நாட்டிலே அதற்கான போராட்டங்களோ அதற்கான அடித்தளமோ ஏதும் இல்லாத ஒரு சூழலில், அவையெல்லாம் அழிக்கப்பட்டுவிட்ட ஒரு சூழலில் அதற்கு ஒரு மாற்றாக இது உருவாக்கப்படுவது அப்படின்றதான் இப்ப நடக்கிறது. அதாவது அங்கே விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்து அதற்கு அப்போ இங்கே இது மாதிரி ஒரு ஏற்பாடு செய்வது என்பது வேறு, இது வேறு. இப்ப இப்படி ஒன்று உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கான அடித்தளம் என்பது குறிப்பிட்ட சில மேலை நாடுகள் அல்லது செல்வாக்குள்ள நாடுகள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவர்களுடைய ஆதரவு என்பதுதான் இதனுடைய அடித்தளமாக இருக்க முடியுமே தவிர எந்த இனத்தினுடைய விடுதலைக்காக என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமோ அந்த மக்கள் இதற்கு அடித்தளமாக அமைய மாட்டார்கள். அப்போ இது வந்து இதனுடைய துவக்கமே ஒரு விதமான லாபியிங் அல்லது டிப்ளமசி என்ற பெயரில் இந்த மாதிரி ஆதிக்க சக்திகளோடு உள்ள உறவு அதை வைத்துக் கொண்டு இதை எப்படி ஒரு அரசியல் செய்வது என்ற அடிப்படையில தான் அது வந்து இருக்கும். அது இப்போ இரண்டாவது சுற்றாக ஈழ தமிழ் மக்களுக்கு ஒரு துயரத்தை கொண்டு வருவதற்கான துவக்கமாகத்தான் அது இருக்கும் என்று கருதுகிறேன். முதல்ல இந்திய மேலாதிக்கத்தினால் வஞ்சிக்கப்பட்டதும் அதனால் ஒரு விடுதலை போராட்டத்தையே ஏறத்தாழ இழந்ததும் என்பது நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்தது இப்போ பிராந்திய மேலாதிக்கத்திடமிருந்து வல்லரசுகளின் அந்த எரிகின்ற எண்ணெய் சக்தியிலிருந்து எரிகின்ற நெருப்புக்கு என்று சொல்வார்களே அதுபோல இருக்கிறது. அதோடு இதெல்லாம் வந்து புலம்பெயர் தமிழர்களுடைய முன்னெடுப்புகளா தான் இருக்குது. நீங்க சொன்னது போல இவருக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு, அவர்கள் இதை விரும்புகிறார்களா, அதுதான் இவர்களுடைய கோரிக்கையா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி அந்த மக்களுடைய விருப்பம், யார் அந்த மண்ணிலே வாழ்கிறார்களோ, யார் அந்த மண்ணிலே இந்த போரின் கொடுமைகளை எதிர்கொண்டிருக்கிறார்களோ, யார் அந்த மண்ணிலே நின்று பிடிக்கிறார்களோ, அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய கருத்தை அறியாமல் ஐரோப்பாவில ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதும் அதன் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய அந்த புலம்பெயர் தமிழர்களுடைய கருத்தை ஒட்டுமொத்த ஈழ தமிழினத்தினுடைய கருத்தாக காட்டுவதும் எவ்வளவு நியாயமானது, அறம் சார்ந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை வந்து புலம்பெயர் மக்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கருதுகிறேன் ஒன்று. இரண்டாவது இப்போ இந்த நாடு கடந்த அரசை பொறுத்தவரையில நாம் வந்து யூதர்களைப் போல இஸ்ரேல் போல என்றெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு ஊடகங்களிலே வந்து எழுதுகிறார்கள். அப்படி ஈழ தமிழர்களின் புலிகள் இயக்கத்தின் முன்னணியாளர்கள் பேசியதாக அதைவிட இழிவானது வேற எதுவும் இல்லை. அப்படி ஒரு ஒரு அடியால் தன்மை உள்ள ஒரு ஒரு அரசாக தமிழ் மக்கள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதை அதற்காக விடுதலை போராட்டத்தை தொடங்கவில்லை, அதை புலம்பெயர் தமிழ் மக்கள் எதிர்க்க வேண்டும் என்று கோருகிறேன். மூன்றாவதாக புலம்பெயர் தமிழர்களை பொறுத்தவரையில அவர்கள் ஆற்றக்கூடிய பங்கு என்னவாக இருக்கும் என்று கேட்டீர்கள். அது உங்களுடைய வரம்புகள் மற்றும் விருப்பங்கள் சார்ந்த விஷயம். இருந்தாலும் நான் என்ன கருதுகிறேன், இலங்கையிலே ஒரு புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டுவது அதற்கான பணிகள், அந்த புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் இயக்கம் என்று சொன்னால் அது தமிழ் தேசிய இனத்தினுடைய சமுரிமையை உத்தரவாதம் செய்வதை தன்னுடைய கொள்கையாக கொண்ட ஒரு இயக்கம், அப்படிப்பட்ட இயக்கங்கள் அதை உருவாக்குவது, அப்படி ஒரு ஒன்றுபட்ட இயக்கத்தை உருவாக்குவது என்பதற்கு சாத்தியமான அனைத்தையும் புலம்பெயர் தமிழர்கள் செய்ய வேண்டும். அதை அங்கிருந்து எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ, அதை யார் வந்து அங்கே நாட்டிற்கு போக முடியுமோ போகலாம், அங்கிருந்து செய்யக்கூடியவர்கள் அங்கிருந்து செய்யலாம், அப்படி ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கருதுகிறேன். இரண்டாவதாக ஒரு உலகமயமாக்கத்தின் காலத்தில் ஏகாதிபத்தியத்துக்கும் உலக முதலாளித்துவத்துக்கும் எதிரான போராட்டங்கள், பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற காலத்தில் புலம்பெயர் தமிழ் மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கட்டும் அல்லது வேறு நாடுகளிலா இருக்கட்டும், அங்கே நடைபெறுகின்ற மக்கள் போராட்டங்களுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது, அவர்களோடு ஒன்றிணைவது என்பதை செய்ய வேண்டும். என்ஜிஓக்களுடனும் அல்லது இந்த ஐரோப்பிய அரசுகளுடனும் அல்ல, ஐரோப்பிய மக்களுடன், போராடக்கூடிய மக்களுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது வேண்டும். அதுதான் தொலைநோக்கிலே ஈழத் தமிழ் மக்களுக்கும் இலங்கைக்குமான விடிவாக அமையும் என்று கருதுகிறேன்.
ஒரு பொதுவுடைமை கட்சியை கட்டி அதனுடைய தொடர்ந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முடிவு காண்பது என்ற வழிவரம்பே ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு வழிமுறை என்பதுதான் இதுவரைக்கும் உலகம் கண்டிருக்கின்ற நிலைமை. அப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பாக இன்றைக்கு ஈழத்தமிழுடைய நிலைமை, குறிப்பாக இன்றைக்கு உலகத்திலே போஸ்னியா மற்றும் கிழக்கு திமோர் போன்ற நாடுகள் வந்து மற்ற ஏகாதிபத்தியுடைய துணையுடனும் அதனுடைய அரசியல் தேவைகளுக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுத்து அதனுடைய சில விஷயங்களை சாதித்திருக்கிறது. குறிப்பாக இன்று வந்து தமிழகத்திலே ஒரு மக்கள் யுத்தத்திலிருந்து பிரிந்த புதிய போராளி என்ற அமைப்பு ஒரு கருத்துரையாளர்களே, அவர்களுடைய கருத்து வந்து ஒரு தேசிய இனம் என்பது ஏகாதிபத்தியத்தை சார்ந்து தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுமாக இருந்தால் அதை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஆதரிக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு கருத்தாக தெரிவித்திருந்தார்கள். அப்படியான புதிய வகையான போக்குகள் புரியல இல்ல, அப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அப்ப அந்த அதாவது இது வந்து இப்ப உள்ள புதிய சூழலுக்கு ஏற்றவாறு அந்த தீர்வுகள் முன்வைக்கப்படுகின்றன. அப்ப அதாவது ஒரு குறிப்பான மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து நம்முடைய ஒட்டுமொத்த தீர்வுக்குள் மட்டும்தான் தீர்வு காண முடியுமா என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. இல்லையென்னு சொன்னால் அந்த மக்களை அந்த தீர்வு வரும் வரை காத்துரு என்று சொல்ல வைக்கதாக அமையாதாது.
இல்ல, அந்த தீர்வு வரும் வரை காத்துரு என்பது அல்ல, வேறொரு இதை இப்படி திருப்பி கேட்டு பார்க்கலாம். தேசியவாதம் என்ன தீர்வை வழங்கி இருக்கிறது இதுவரையில்? இது ஒரு முதலாவது கேள்வி. நீங்கள் புதிய போராளி அமைப்பினர் ஒரு கருத்து சொன்னதாக சொன்னீர்கள், இது இங்க புலிகள் இயக்கத்தை பற்றி நீண்ட நாளாகவே தமிழகத்தில் பேசப்படும் கருத்து. நாங்கள் ஒரு பிரச்சனையை தொடர்ந்து எழுப்புகிறோம், விடுதலை பெற்ற தமிழீழத்தின் அரசியல் பொருளாதார கொள்கை என்ன? சிங்களர்களுக்கு சமமான உரிமை தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், மற்றபடி ஜெயவர்தனையும் பிரேமதாசாவும் ரணிலும் ஆதவச்சையும் என்ன கொள்கைகளை பின்பற்றுகிறார்களோ அதே கொள்கைகள் ஈழத்தில் பின்பற்றப்படும் என்பதற்காகத்தான் ஈழ விடுதலை போராட்டம் நடக்கிறதா? அதே அரசியல் பொருளாதார கொள்கைகள் தான் பின்பற்றப்படுமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். ஒரு நெடுமாறன் போன்றோர், வைகோ, கருணாநிதி போன்றவரை பொறுத்தவரைக்கும் ஆம் என்பதுதான் அவர்களுடைய பதில். தேசிய இன விடுதலைக்கும் அரசியல் பொருளாதாரத்துக்கும் இடையிலான உறவை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். சமத்துவமான உரிமை என்பதே ஒரு அப்டிராக்டாக அல்லது இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்தின் வரம்புக்குட்பட்டு நிலவுகின்ற மாயையை பராமரிப்பது என்ற கோணத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை ஒரு கம்யூனிஸ்ட் என்று தன்னை அழைத்துக் கொள்வோர் அவ்வாறு சொல்ல முடியாது என்று கருதுகிறேன் என்று. இரண்டாவது, இந்த வர்க்க போராட்ட அரசியலில் ஈடுபடுவது என்பது தேசிய இன உரிமைகளுக்கான போராட்டத்தை, தேசிய சமத்துவத்துக்கான போராட்டத்தை ஒரு கால இலக்கென்று தள்ளி போடுவது என்ற கருத்து தவறானது என்று கருதுகிறேன். நான் சில ஒரு எளிய உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய அமைப்பு சார்பாக நடைபெற்ற சமீபத்திய ஒரு போராட்டம், இந்த சிதம்பரம் கோயிலில் இறைவன் சன்னதியிலே நின்று தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது என்ற ஒரு விதிமுறை நீண்ட நாளாக அமலில் இருந்து வருகிறது. அதை உடைப்பதற்கான போராட்டத்தை நாங்கள் தான் முன்னெடுத்தோம், நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். முதல்ல எந்த தமிழ் தேசிய அமைப்பும் அதை செய்யவில்லை. அதே போல அந்த கோயில் தமிழ் மக்களுடைய பொது சொத்து அல்ல, வடக்கிருந்து வந்த தீட்சிதர்களுடைய தனிப்புடைமை, அந்த கோயிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் என்று இருந்தது. அதையும் தகர்த்து அதை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பதை நிறைவேற்றியிருக்கிறோம். இப்படி குறிப்பான, இது வந்து ஒரு மொழி உரிமைக்கான கோரிக்கை அல்லது ஒரு தீண்டாமைக்கு எதிரான கோரிக்கை. இப்ப இதே போல தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்துகிறோம். இப்ப தீண்டாமையை முதலில் ஒழிக்க வேண்டும், நீங்கள் என்றைக்கு வர்க்க போராட்டம் நடத்தி எங்களுக்கு விடுதலை வழங்குவது, முதலில் இந்த பிரச்சனையை தீருங்கள் என்று சொல்லிதான் திருமாவளவன் கட்சி தொடங்கினார். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இதுவரையில்? அவர்கள் செய்ய முடியாதவற்றை இதுகாரம் கம்யூனிஸ்ட் இயக்கம் செய்திருக்கிறது. நாங்கள் எங்களை மட்டும் சொல்லிக் கொள்ளவில்லை. இதற்கு முன்னால் கீழத்தஞ்சையிலே, இந்தியா முழுவதும், தெலுங்கானாவிலே, ஸ்ரீகாகுளத்திலே, எல்லா இடத்திலும் யார் வர்க்க போராட்ட அரசியலை முன்னெடுத்தார்களோ அவர்கள்தான் சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை நடைமுறையில் சாதித்திருக்கிறார்கள். அதே போல தேசிய இனத்தின் உரிமையையும் கம்யூனிஸ்டுகள் முன்கை எடுத்து சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறேன். அதை வர்க்க போராட்டத்திற்கு போவது என்பது தேசிய சமத்துவம் குறித்த பிரச்சனையை தள்ளி போடுவதாக இருக்காது. அது வர்க்க போராட்டத்தின் அங்கமாக இருக்கும். அதுதான் காரிய சாத்தியமான வழி என்றும் கருதுகிறேன்.
நிச்சயமாக. தொடர் மருதையன், உங்களுக்கு மிக நன்றிகள். முதலாவதாக என்றால், நீங்கள் இந்திய நேரப்படி காலை 3 மணியிலிருந்து 5:30 வரைக்கும் எங்களுக்காக தொடர்பில் இருக்கிறீர்கள். நான் சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சாதாரண இலங்கை புலம்பெயர் தமிழரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் என்னிடம் கேட்கிறார், நான் எங்களது மக்களின் வரிப்பணத்தில் கல்வி கற்றவன், அந்த மக்கள் அழிக்கப்படும் பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, புலிகள் அழிந்து விட்டார்கள், மீதமாக இருக்கிற புலிகளில், புலம்பெயர் புலிகளில் பலர் அதை இந்த போராட்டத்தை வியாபாரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு சிலர் இதே போராட்டத்தை வியாபாரமாக மாற்றி இதே அழிவை தங்களுடைய வியாபார நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் என்னை கேட்கிறார். இதே கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன். புலம்பெயர் மக்கள், புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற சமூக உணர்வு உள்ள, தங்களுடைய சொந்த தேசத்தில் பற்றுள்ள மக்கள் இன்றைக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு சொல்லுங்கள்.
கண்முன்னால் தெரிகின்ற ஒரு கொடுமை அவலம் என்பது தமிழ் மக்கள் இரண்டாந்தர குடிமக்களாக, கட்சிகளாக அங்கே நிறுத்தப்பட்டிருப்பது. அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். அது ஒரு எளிய விடையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அது ஏதோ சில பொருளாதார உதவிகள் செய்து அறம் சார்ந்த ஆறுதல் அடைவது என்ற வகையில் அது முடிந்துவிடலாம். ஆனால் உங்களிடம் கேள்வி எழுப்பிய நண்பர், அவருக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்று, இந்த ஈழ விடுதலை போராட்டம் பல காரணங்களினால் மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட போராட்டமாக, மக்களை பழிவாங்குகின்ற போராட்டமாக, ஒரு வகையிலே மக்கள் சுமத்தப்பட்ட சுமையாக எல்லாம் மாறிவிட்டது. மொத்தத்தில் இது மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டது. விடுதலை புலிகள் எவ்வளவு உயிரிழப்புகளையும் தியாகங்களையும் சந்தித்திருந்தாலும் இந்த போராட்டம் என்பது அவர்களுடைய நடவடிக்கையாக இருந்ததை அன்றி மக்கள் சார்ந்த நடவடிக்கையாக அது இல்லை. அவர்களுடைய நடவடிக்கை அவ்வாறு இல்லை என்பது மட்டுமல்ல, புலிகள் மற்றும் இந்த ஈழப் போராட்டத்திலே பிறந்த பல ஆயுதக் குழுக்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளின் விளைவாக மக்கள் அரசியலில் ஈடுபடாத வண்ணம் வன்முறை மூலம் ஈழத்தமிழ் மக்கள் மௌனமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மௌனத்தை முதலில் உடைக்க வேண்டும். இந்த விடுதலை போராட்டத்தின் சரி தவறுகள் என்ன என்பதை பற்றி மனம் திறந்து வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டும் என்று. இரண்டாவது, இன்றைக்கு இதனை வியாபாரமாக்குகிறார்கள், தங்கள் நலனுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற விமர்சனங்கள், இவை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தயவுதாட்சண்ய முறையிலே அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த இரண்டு காரியங்களும் தைரியமாக முன்னின்று செய்ய வேண்டும். என்ன விளைவுகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்ற வகையிலே அவற்றை முன்னின்று செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அப்ப பேச தொடங்கும் போதுதான் நாமும் பேச வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை மற்ற மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். நாமும் பேச முடியும் என்ற தைரியத்தை இதுவரை மௌனமாக இருந்தவர்களுக்கு நாம் ஊட்ட முடியும். அதிலிருந்துதான் புதிய ஒரு அரசியல் விடுதலைக்கான வழிகள் பிறக்கும் என்று கருதுகிறேன்.
ஆக எதிர்காலத்தில் இலங்கையில் உருவாகக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஆரம்ப விமர்சன புள்ளியாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அரசியல் ஆர்வலர்கள் அமையலாம் என்று கருதுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். தவிர இலங்கையில் பொருளாதார பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன, அதனால் சமூக அரசியல் நெருக்கடிகள் அதிகரித்து வருகின்றன, அதற்கெதிரான அரசின் ஒடுக்குமுறையும் அதிகரித்து வருகின்றது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டம், அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு போராட்டம், வாழ்க்கை செலவு உயர்வு என்பன முக்கியத்துவம் அடைவதுடன் எதிர்க்கட்சிகளின் பலவீனமான நிலைமை காரணமாக அரசின் ஒடுக்குமுறை கட்டட்ட வகையில் அதிகரித்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமையில் இந்த ஒடுக்குமுறையை எதிர்கொள்ள சோவனிச அரசாங்கங்கள் எதிர்வரப்போகின்ற சோவனிச அரசாங்கங்கள் இனப்பிரச்சனையே இன முரண்பாட்டையே பிரதான கருவியாக கையாளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன முரண்பாட்டை பிரதான கருவியாக கையாள வேண்டிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் தமிழ் பகுதிகளில் இன்னொரு போராட்டத்தை இவர்களே உருவாக்கலாம், அல்லது இந்திய அரசு உருவாக்கலாம், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே உருவாக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் கூட சொல்லப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய பார்வை முன்வைப்பீர்கள்?
இந்த வளர்ந்து வருகின்ற பொருளாதார நெருக்கடிகள், மக்கள் மீது கொடுக்கப்படும் பொருளாதார தாக்குதல்கள், இதை பொறுத்தவரையில் அது இலங்கையாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தால், அது இலங்கையில் இருக்கக்கூடிய பாசிச சூழல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒப்பீட்டளவிலே இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஜனநாயக உரிமைகள், அதை கணக்கில் வைத்துக் கொண்டு இந்தியா ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டு பார்த்தாலும், இந்த உலகமயமாக்கல் கொள்கைகளின் தொடர்ச்சியாக கொண்டு வரப்படுகின்ற தனியார்மய தாராளமய கொள்கை தாக்குதல்கள், இப்ப இந்தியாவிலே எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன, எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன, அதில் எல்லாம் எந்த தடையும் இல்லை. ஆனால் அவ்வாறு எதிர்க்கட்சிகள் செயல்படுவதன் காரணமாக இப்படி போராடுகின்ற மக்களுக்கு அது ஜனநாயகத்தையோ அல்லது நிவாரணத்தையோ வழங்கிவிடவில்லை. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே இத்தகைய தாக்குதல்களுக்கு எதிராக போராடுவதெல்லாம் இந்த தேர்தல் அரசியலுக்குள் இல்லாத நக்சல்பாரிகள் அல்லது பிற அமைப்புகள் அல்லது தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்கள் ஆகியவைதான் இவற்றுக்கு எதிராக போராடுகின்றனவே ஒழிய, எதிர்க்கட்சிகள் அதிகம் போனால் மக்களுடைய இந்த அதிருப்தியை அடுத்த தேர்தலில் அறுவடை செய்து கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வது என்பதற்கு மேல இங்கே எதுவும் நடப்படவில்லை. இலங்கையிலும் கூட எதிர்க்கட்சிகள் செயல்பட முடியவில்லை, முடியாத ஒரு சூழல், ஒரு பாசிச சூழல் இருக்கிறது, இது உண்மை. ஆனால் ஒருவேளை எதிர்க்கட்சிகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டால் அதன் காரணமாக மக்கள் மீதான இந்த பொருளாதார தாக்குதல்களுக்கு ஏதோ ஒரு நிவாரணம் கிடைத்து விடுமா என்றால் இல்லை. மாறாக நீங்கள் கூறியது போல அவர்கள் இன பண்பாட்டை பிரதானப்படுத்தித்தான் அதை கொண்டு செல்வார்கள். இப்பவும் கூட அடுத்த அதிபர் தேர்தல் வருமாக இருந்தால் அதில் இவர் சரத் பொன்சேகாவை கொண்டு வரலாமா என்று இந்த தரப்பு முயற்சிக்கிறது என்ற ஒரு செய்தி போடுகிறது. அவரும் ஒரு வேட்பாளராக பட்டியலில் இருக்கிறார் என்று. ராஜபக்சே இந்த பக்கம் சரத் பொன்சேகா என்றால் தமிழர்களுக்கு என்ன வாய்ப்பு, சிங்களர்களுக்கு யார் சிறந்த இனவெறியன் என்று தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு, தமிழர்களுக்கு யார் குறைவான குடும்பம் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு என்ற வகையில்தான் அது இருக்கும். அதனால அவர்கள் அதுக்குள்ளதான் தள்ளி செல்லுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு வெளியே மூன்றாவது நிகழ்ச்சி நிரல் ஒன்றை வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்திகள் அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச தொடங்கினால்தான் மாற்று உருவாகும் என்று கூறுகிறேன். அப்படி பேச தொடங்காத வரையில் இது ஒரு எதிர்நீச்சல். அப்படி பேச தொடங்காத வரையில், நாம் ஒரு நிகழ்ச்சி நிரலை உருவாக்க முடியாத வரையில் தேசத்தை அந்த நிகழ்ச்சி நிரலின் பின்னால் எடுத்து செல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய சொந்த நிகழ்ச்சி நிரலில் தான் எடுத்து செல்வார்கள். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு இந்து தேசியம், ராம ஜென்மபூமி என்ற ஒரு அஜெண்டாவே பாரதிய ஜனதா புதிதாக கொண்டு வந்து வைக்கிறது. அதனால ஐந்து காசுக்கு யாருக்கும் எந்த பயனும் இல்லை. ஆனால் ஒரு மத பெருமிதத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை வில்லன்களாக காட்டி அதை ஒரு அரசியலாக்கி அதன் பின்னால் ஒரு சக்தியை திரட்டுவதற்கு அவனால முடிகிறது. நாம் மக்கள் சார்ந்த வர்க்க போராட்ட அரசியலை, கோரிக்கைகளை, தமிழ் சிங்கள இஸ்லாமிய எல்லா மக்களுக்கும் பொதுவான கோரிக்கைகளை, உழைக்கும் வர்க்கத்துக்கான கோரிக்கைகளை முன்வைத்து அதன் அடிப்படையில் மக்களை திரட்டுவது என்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போதுதான் அதனுடைய வெற்றி தோல்விகளை பற்றி நாம் பரிசீலிக்க முடியும். அவ்வாறு ஒரு முயற்சியில் ஈடுபடாத வரையிலே மக்கள் தனியில் பக்கமும் ராஜபக்சே பக்கமும் ஈடுபட்டு போவதை நாம் தடுக்க முடியாது. அல்லது அவர்கள் கூறுகின்ற அந்த முரண்பாடுதான் பிரதான முரண்பாடு போலும் என்று அதன் பின்னால் நாம் ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படும்.
குறுகிய கேள்வி, இலங்கையில் நீங்கள் யாரை உங்களுடைய நட்பு சக்திகளாக கருதுகிறீர்கள்?
இலங்கையிலா?
இலங்கையில்
இலங்கையில் நட்பு சக்திகள் என்றால் இலங்கையில் உள்ள புதிய ஜனநாயக கட்சி அவர்களது நாங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகள் குறைந்தபட்ச தொடர்புகளை பேணி வருகிறோம். அவர்களை நட்பு சக்தி என்று கருதலாம்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உங்களுடைய நட்பு சக்திகள்?
தமிழ்நாட்டில்
மாக்கைக்கவனுடைய நட்பு, உங்களுடைய கட்சியினுடைய நட்பு சக்திகள் என்று சொல்லி நீங்கள் யாரை கருதுகிறீர்கள்?
நட்பு சக்திகள் என்பதை பொறுத்தவரையில இப்படி பார்க்கலாம். அதாவது நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஒரு வகைப்படுத்தல் என்று வைத்துக் கொண்டால் ஆளும் வர்க்க கட்சிகள், அதை இல்லாமல் சமரசவாத கட்சிகள் என்று வகைப்படுத்துகிறோம். இப்போ வலது இடது கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள், திராவிடர் கழகத்தின் பல்வேறு அமைப்புகள், அல்லது தமிழ் தேசியவாத கட்சிகள், இவைகளெல்லாம் சமரசவாத கட்சிகள் என்று கூறுகிறோம். சமரசவாத கட்சிகள் என்று கூறுவதன் பொருள் அவர்கள் குறிப்பிட்ட பிரிவு உழைக்கும் மக்களை தங்கள் பின்னால் திரட்டிக் கொண்டு ஆளும் வர்க்கத்துடன் சமரசம் செய்து கொள்ளுகிறார்கள். சில போராட்டங்கள் நடத்துவது, பின்னர் சமரசம் செய்து கொள்வது என்று நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் வரையறை. இந்த சமரசவாத சக்திகளை பொறுத்தவரையில குறிப்பிட்ட சில இஷ்யூஸ் பிரச்சனைகளில அவர்களோடு கூட்டு நடவடிக்கைக்கு போக முடியுமா இருந்தால் அவ்வாறு செல்கிறோம். அது உடையும் போது உடைந்துவிடும். மற்றபடி இந்தியாவில் இருக்கின்ற மார்க்சிலேனிய இயக்கங்கள் என்பனாற்றை எங்களுடைய சகோதர நட்பு சக்திகளாக கருதுகிறோம். மறு காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் என்ற போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிறு முதலாளித்துவ அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், இதற்காக போராட வரக்கூடிய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அல்லாத பிற அமைப்புகள், அவர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு போராடுகிறோம்.
இன்னொரு சிறிய கேள்வி என்னவென்றால், புலமேல் நாடுகளில் இருக்கிற பலர் உங்களை போன்ற முற்போக்கு சக்திகளை அடையாளம் கொண்டிருக்கின்ற நிலைமையில் சிலர் கேட்கிறார்கள், உங்களோடு எப்படி தாங்கள் தொடர்புகளை வைத்துக் கொள்வது, எவ்வாறு உங்களோடு இணைந்து வேலை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன, இவ்வாறான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கான ஒரு ஒரு தளம் எங்கேயாவது நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கா? எவ்வாறு உங்களுடன் புலம்பெயர் நாடுகள் இருக்கிற தமிழர்கள் அரசியல் ஆர்வலர்கள் தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன?
இப்போது ஒரு அமைப்பு என்ற முறையிலே வெளிப்படையான மக்கள் திரள் அமைப்பாக நாங்கள் இயங்கி வருகிறோம். மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மற்றும் விவசாயிகள் விடுதலை முன்னணி என்ற அமைப்புகள். பத்திரிகை என்று எடுத்துக்கொண்டால் புதிய ஜனநாயகம், புதிய கலாச்சாரம் என்ற இரண்டு பத்திரிகைகள் வெளிவருகின்றன. அமைப்பினுடைய முகவரியிலோ அல்லது புதிய கலாச்சாரம் முகவரியிலோ அதனுடைய மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது நம்முடைய தோழமை சக்திகளாக நம்முடைய தோழர்கள் வினவு என்ற ஒரு இணையதளத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த இணையதளம் மூலமாகவும் எங்கள் அமைப்போடு வந்து புலம்பெயர் தமிழ் மக்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
உங்களுடைய நீண்ட உரையாடலுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இது தொடர்பாக ஏதாவது மேலும் சொல்ல விரும்புகிறீர்களா?
உரையாடல் தொடர்பாக என்பதை காட்டிலும் இப்படி ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை சில ஆயிரம் புலம்பெயர் தமிழர்களாவது கேட்பார்கள் என்ற நம்பிக்கை ஒரு புதிய துவக்கத்துக்கான நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே புலம்பெயர் மக்கள் மத்தியில் இருந்து ஒரு மிக பெரிய புலம்பெயர்தல் என்பது ஈழ விடுதலை போராட்டத்திலே நடந்திருக்கிறது. அது ஒரு துயரம், ஒரு வகையிலே ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஏற்பட்ட இழப்பு என்றும் சொல்லலாம்,
இழுக்கு என்றும் கூட சொல்லலாம்,
இழுக்கென்றும் சொல்லலாம் என்கிறேன், இழப்பென்று நான் சொல்கிறேன், இழப்பென்று சொல்லலாம். அதனை ஈடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சூழலை புலம்பெயர் தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். அதனை ஒரு அறம் சார்ந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து என்று அல்ல, ஒரு தமிழனாக சிந்தித்து இரத்த உறவு என்று சிந்தித்து அப்படி மட்டும் நான் சொல்லவில்லை. உலக அளவில் தமிழ் மக்களைப் போலவே அகதிகளாக்கப்பட்ட மக்கள், உள்நாட்டுக்குள்ளேயே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான மக்கள், பழங்குடி மக்கள், தலித் மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், வீசி எறியப்பட்டிருக்கிறார்கள், அல்லது வாழ்க்கை கொடுமை காரணமாக நகரமயமாக்கம் என்ற பெயரிலே ஏழைகளாக அகதிகளாக திரிகிறார்கள் மாநிலம் விட்டு மாநிலம். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு இந்த புலம்பெயர் வாழ்க்கை நமக்கு வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு கல்வி சமூகம் குறித்த ஒரு பரந்த அறிவை பெறுவதற்கான ஒரு ஐரோப்பிய சூழ்நிலையிலே அதனை பெறுவதற்கான வாய்ப்பு, இவற்றை பயன்படுத்திக் கொண்டு உலகளவில் உள்ள விடுதலை இயக்கத்துடன் தொடர்பு கொள்வது, அந்த அடிப்படையிலே இலங்கை மக்களுடைய, ஈழ தமிழ் மக்களுடைய விடுதலைக்காகவும் தங்களால் இயன்றதை அனைத்தையும் செய்வது என்று புலம்பெயர் தமிழ் மக்கள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். உலக அளவிலே உலக முதலாளித்துவத்துக்கு எதிரான போராட்டம், ஐரோப்பாவிலே நடக்கின்ற மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டங்கள், இவரை எல்லாம் தொலைக்காட்சியிலே காணும்போது அதிலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு புலம்பெயர் ஈழத் தமிழ் மக்களை பார்க்க முடியுமாயில் அது மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்று கருதுகிறேன்.
தவிர நாங்கள் குரல் வைப்பு இணையதளத்தை பார்க்கும் பொழுது ஏராளமான கேள்விகள் வந்திருக்கின்றன. ஆக எந்த கேள்வியிலுமே நாங்கள் ஒரு 10 விதமான கேள்விகளை கூட நாங்கள் உங்களுடைய கேட்க முடியாத நிலைமை இருக்கின்றது. ஆனால் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது என்று சொன்னால், அடுத்த தடவை தொலைபேசியில் மக்களுடனான உரையாடலாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பது இன்னும் சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கான ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒருமுறை தொடர்பு கொள்ளும் வரை 1000 தடவை உங்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம்.
நன்றி தோழர். இந்த உரிய காலை கூட நீங்கள் இதுவரை உங்களுடைய கருத்துக்களை புலம்பெயர் மக்களுக்கு மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் அளித்தீர்கள். அதற்கான தீர்வுகள் தொடர்பாக கூட நாம் இன்னும் கூட நாவலன் குறிப்பிட்டது போல மீண்டும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய ஒரு வாய்ப்புக்கு நன்றி. நான் கூறிய கருத்துக்களை ஏதோ ஒரு மேல்நிலையில் நின்று கூறிய கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு போராட்டத்திலே உடன் நின்றவர்கள் என்ற முறையிலே ஒரு தோழமையான முறையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று புலம்பெயர் தமிழ் மக்களை கேட்டுக் கொள்கிறேன்.
நிச்சயமாக.
நன்றி. நன்றி.
நன்றி, வணக்கம்.